இயேசுக்குள் மிகவும் பிரியமான ஈரோடு பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சோ, தேவன் கிருபையாக இந்த ஒரு தருணத்தில் அவருடைய வார்த்தைகளை குறித்து பகிர்ந்து கொள்ளும்படியாக அருமையான வாய்ப்பு தந்ததுக்காக தேவனுக்கு நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு, சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் சில காரியங்களை இன்றைய நாளில் நம்ம தியானிக்கலாம். சோ, தேவன் கிருபையாக நம்ம பார்க்கிறோம், அவருடைய குமாரனுடைய நினைவு கூறுதல் நாளை அனுசரிக்கும்படியாகவும் அதை இப்போ நம்ம கடந்து வரும்படியாகவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு நம்ம நன்றி. நமது இரட்சகர் மூலமாக நம்ம ஏறெடுத்துக் கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரியான சமயத்தில் நம்ம பார்க்கும்போது கடந்த 2-3 மாதங்களாக இந்த ஒரு நமது ஆண்டவர் குறித்ததான சத்தியங்கள், குறிப்பாக நமது ஆண்டவருடைய மரணம் மற்றும் அவருடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், தேவன் எப்படி அவருடைய திட்டத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு, இதன் மூலமாக என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இதுல நமக்கு என்ன பங்கு இருக்கு என்பதை குறித்து நம்ம இந்த 2-3 மாதங்களாக நம்ம கண்டிப்பா இதை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நம்ம இந்த நேரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது பார்க்கிற பாடம் கூட அதை ஒட்டிதான் இருக்கு. அப்ப இந்த காரியங்களே நம்ம சகோதர சகோதரிகளே, இது எல்லாருக்கும் மேக்சிமம் இது நம்ம கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு காரியங்கள் குறித்து சார் நம்ம மீண்டும் மீண்டுமாக நம்ம ஞாபகப்படுத்தி அதை நினைவு கூறுவது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்ப நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணமும் உயிர்த்தெழுதலும், தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தில் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணமும் மற்றும் உயிர்த்தெழுதலும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம பாடங்களை பார்க்க போகிறோம். ஆதார வசனமாக ரோமர் 4:25 வசனத்தை நம்ம வாசிக்கலாம்.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்.
சோ, நம்ம பார்க்கிறோம் அவர் என்பது யாரை குறித்ததாக இருக்கு என்று பார்க்கும்போது, ஆமா, நிச்சயமா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்ததாக இருக்கு. அப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், இது குறியது முதலாவது பாகம் இந்த வசனத்துல. அப்போ அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம், இது எதை குறிக்குது என்று பார்க்கும்போது, இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை அங்க குறிக்கிறதாக இருக்கு. சகோதர சகோதரர்களே, இதனுடைய இரண்டாவது பாகம் நம்ம பார்க்கும்போது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த இரண்டாவது பாகம் நம்ம பார்க்கிறோம் என்னென்னு பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதல். சோ, உயிர்த்தெழுதல் இது இரண்டாவது பாகமாக அங்க இருக்கு. சோ, இது காரியங்கள் தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ, முதலாவது பாருங்க, அந்த இரண்டாவது பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இல்லைங்களா. அப்ப நீதிமானாக்கப்படுதல் சார் ரொம்ப ஒரு வார்த்தை, அருமையான வார்த்தை. இந்த நீதிமானாக்கப்படுதல் சகோதர சகோதரிகளே, இது இதனுடைய வார்த்தை வந்தனுடைய பொருள் வந்து ரெண்டு அர்த்தம் இருக்கு. இந்த நீதிமானாக்கப்படுதலுடைய வார்த்தைக்கு வந்து ரெண்டு பொருள் இருக்கு. முதலாவது அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, ஒருவரை சரியானவர் என நிரூபிப்பது. ஒருவரை சரியானவர் என நிரூபிப்பது, ஆங்கிலத்தில் எப்படி தெரியுங்கள இருக்கு நம்ம பார்க்கிறோம், ப்ரூவிங் ரைட் ஏ பிரசன், ப்ரூவிங் ரைட் ஏ பெர்சன். அப்படி என்றால் இதை நம்ம விளக்கணும்னா, யாராவது வந்து ஒரு தவறு செய்யாம ஒரு காரியத்தில் மாறிட்டாங்கல்ல, தவறே அவர் செய்யல, ஆனா அவர் மேல என்ன இருக்குது, வீணான ஒரு குற்றச்சாட்டுகள் பழிகள் அவர் மேல இருக்கு. அப்போ அவர் என்ன செய்வார் தெரியுங்களா, அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் இது வந்து பொய், நான் இந்த மாதிரி என்ன பண்ணல, இந்த குற்றச்சாட்டுகளை வந்து நான் செய்யலன்னு என்ன பண்ணுவார்னா, அதை நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அதான் நீதிமானாக்கப்படுது முதலாவது அர்த்தம். அப்போ அவர் மேல குற்றச்சாட்டுகள் இல்ல, ஆனா கூட என்ன பண்றாரு, பொய்யான குற்றச்சாட்டுகள் இருக்கிறனால அவர் அந்த குற்றச்சாட்டுகள் வந்து போலியானது, அந்த மாதிரி நான் தவறு பண்ணல தன்னை என்ன பண்ணுவாருனா, அதான் சொல்றாரு ப்ரூவிங் ரைட் ஏ பர்சன், அந்த மாதிரி முயற்சி பண்ணுவார். இது முதலாவது அர்த்தம். சோ, நீதிமானாக்கப்படுதனுடைய இரண்டாவது அர்த்தம் நம்ம பார்க்கும்போது மேக்கிங் ரைட் ஏ பர்சன். மேக்கிங் ரைட் ஏ பர்சன்னா ஒருவரை சரியானவராக உருவாக்குவது. அதனால நம்ம முதலாவது அர்த்தம் வந்து நம்ம அவ்வளவா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஆனா ரெண்டாவது அர்த்தம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ரெண்டாவது அர்த்தம் என்ன சொல்றாருன்னா, ஒருவரை சரியானவராக உருவாக்குவது சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் அவர் ஏற்கனவே விழுந்துட்டாரு, அவரை என்ன பண்ணணும்னா இப்ப தூக்கி நிறுத்தணும், மேக்கிங் ரைட்டே பேசணும். அப்போ நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த நீதிமான் ஆக்குதல் இரண்டாவது அர்த்தம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்முடைய ஆதி தகப்பனார் யார் என்று பார்க்கும்போது ஆதாம், ஆதாம் எதுல விழுந்துட்டாரு நம்ம பார்க்கிறோம், பாவம் மற்றும் மரணத்தில் அவர் விழுந்துட்டாரு சகோதர சகோதரிகளே. சில சாட்ல நம்ம பார்க்கும்போது பரிபூர்ணத்திலிருந்து நீதிமான் நிலைமையில் இருந்து என்ன ஆயிட்டார் அவரு, பரிபூர்ண நீதிமான் நிலைமையிலிருந்து அவர் விழுந்துட்டாரு சகோதர சகோதரிகளே. அவரை மீண்டுமாக இப்ப எங்க வர வைக்கணும்னா ஆறுல இருந்து எண்ணுக்கு வர வைக்கணும், ஆறுல இருந்து எங்க வர வைக்கணும், எண்ணுக்கு வர வைக்கணும். மீண்டுமாக அந்த நீதிமானாக்கப்படுதலுக்கு அவரை என்ன பண்ணும், உயர்த்தப்படணும். அதான் வந்து இரண்டாவது செகண்டரி மீனிங், அதான் ஒருவரை சரியானவராக உருவாக்குவது, மேக்கிங் ரைட் எ பர்சன் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும் போது இதுதான். அப்ப நம்ம பாருங்க அந்த நீதி, தேவனுடைய நீதியில நம்ம பார்க்கும் போது ரெண்டு தராசு இருக்கு. இப்போ ஆதாம் என்ன ஆயிட்டாரு, கீழே போயிட்டாரு. இப்ப அவர் என்ன பண்ணு, தராசிங்க இருந்து மேல இருக்குது கீழே இருக்குது. இப்ப என்ன பண்ணும், இப்படி தூக்கணும் 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 தூக்கி இப்போ அந்த என் பிளேனுக்கு நிறைய சரிநிகர் சம்பமா என்ன பண்ணும் கொண்டு வரணும். அப்ப இந்த மாதிரி இந்த மேக்கிங் ரைட் பர்சன், ஒருவரை நீதிமானாக உயர்த்துபவர் யாரு, நீதிமானாக ஆக்குபவர் யாரு, இந்த நீதியை வந்து சரி கட்டுபவர் யாரு என்று பார்க்கும்போது யார் தான் நீதியை சரி கட்டுவாரு, யார் நீதிபரராக இருக்கிறோ அவரு தான் சரி பண்ணுவாரு. யார் என்று பார்க்கும்போது நம்முடைய பிதாவாகிய தேவன் தான், பிதாவாகிய தேவன் தான் நம்ம பார்க்கும்போது அவர் தான் நீதிபரராக இருக்காரு. அவர் தான் சகோதர சகோதரிகளே இந்த மனுகுலத்தை நீதிமான்களாக ஆக்குவதற்கு அருமையான ஒரு திட்டத்தை அவர் தான் வச்சிருக்கிறாரு. நீங்க வசனம் நீங்க பார்க்கலாம், லூக்கா 7:29. லூக்கா 7:29. இன்னொரு வசனம் நீங்க வாசிக்கலாம், ரோமர் 3:4. இங்க நம்ம பார்க்கிறோம் தேவனே சத்தியபரர், சரிங்களா, தேவனே சத்தியபரர். அப்ப நம்ம பார்க்கும் போது தேவன் தான் நீதிபரராக இருக்கிறாரு. அப்ப நம்ம பார்க்கும் போது ஒருவரை அந்த ஒரு உயர்த்துதல், நீதிமான் ஆக்கப்படுதலுக்கு உண்டான காரியத்தை செய்பவர் யார் என்று பார்க்கும் போது தேவன் தான் செய்யறாரு சகோதர சகோதரிகளே. அருமையாக இந்த காரியம் நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரியும். இப்ப நம்ம பார்க்கிறோம் ஆதாம் வந்து தன்னை சிருஷ்டித்தனுடைய சாயலே அவர் என்ன ஆயிட்டாரு, அவர் எழுந்து போனாரு சகோதர சகோதரிகளே. ஆதாம் என்ன நல்லா எழுந்து போனாரு நம்ம பார்க்கிறோம், ஜீவன். அப்புறம் ஒரு ஒரு மூணு வார்த்தை இருக்கு, அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தைகள், பிசிக்கலி மாரலி மென்டல், இல்லைங்களா. அப்ப ஏதாவது எழுந்து போனாரு நம்ம பார்க்கும் போது ஜீவன் எழுந்து போனாரு. அதே சமயத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த உடல் ஆரோக்கியத்தை என்ன பண்ணாரு, பிசிக்கலாவும் எழுந்து போனாரு. அப்புறம் மனரீதியா இருக்கிற காரியங்களும் என்ன ஆயிடுச்சு, எழுந்து போனாரு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது அந்த சுபாவங்கள் கூட என்ன ஆயிடுச்சு, அவருக்கு எல்லாம் எழுந்து போனாரு. அதான் நம்ம பார்க்கிறோம் பிசிக்கலி மாரலி மென்டலி என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு தேவ சாயல் அவரை எழுந்து போனாரு. அப்போ மீண்டுமாக இந்த தேவசாயல் அவங்களுக்கு தேவன் வந்து கொடுக்க போறாரு. எப்போ கொடுக்க போறாரு, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் எப்ப தேவன் நீதிமன்றங்களாக உயர்த்த போறாரு, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் எப்ப நீதிமன்றங்களாக உயர்த்த போறாரு, அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியில், 1000 ஆண்டு அரசாட்சியில தான் உயர்த்த போறாரு சகோதர சகோதரர். யார் மூலமாக என்று பார்க்கும்போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இல்லைங்களா. அப்ப பாருங்க நீதிமான்கள், இந்த நீதிமானாக்கப்படுதல் ஒரு பெரிய டாபிக் சகோதர சகோதரிகள், ரொம்ப ஒரு பெரிய டாபிக்கா இருக்கு இந்த நீதிமானாக்கப்படுதல். நம்ம பார்க்கிறோம் இங்க ஆதாம் எப்படி மன ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் எப்படி அவரு பூர்ணமா இருந்தாரோ அதுதான் நீதிமானாக்கப்படுதல் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பரிபூர்ணம் அங்க நீதிமானாக்கப்படுதல் 1000 வருட அரசாட்சியிலும் அங்க நடக்குது. அப்போ 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவுல நம்ம பார்க்கும் போது இந்த ஜனங்கள் எல்லாரும் இந்த நிலைமைக்கு, இந்த பரிபூர்ண நிலைமைக்கு என்ன போறாங்கன்னா உயர்த்தப்படுறாங்க. அப்போ மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் 1000 ஆண்டு அரசாட்சியினுடைய முடிவுல அந்த நீதிமன்ற நிலைமையை ஒரு முழுக்க முழுக்க அந்த ஜனங்க வந்து பெற்றிருப்பாங்க சகோதர சகோதரிகளே. அப்போ இதுதான் எவ்விதமாக பாக்குறோம் இது இந்த ஆயிரம் ஆண்டு முடிவில் இந்த ஜனங்கள் என்ன இருப்பாங்க? நீதிமான் ஆக்கப்பட்டிருப்பாங்க, அந்த பரிபூர்ணத்தை அடைஞ்சிருப்பாங்க. ஆனா நம்ம பார்க்கிறோம், இந்த பரிபூர்ணத்தை அடையறதுக்கு யாரு காரணம், யாருடைய யாரால இந்த பரிபூர்ணத்தை அடைஞ்சிருக்கிறாங்க பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக தான். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அப்படி இருக்கும்போது இப்படி இது உலக ஜனங்களுக்கு நீதிமான் ஆக்கப்படுது, உலக ஜனங்களுக்கு. சோ நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு இரண்டாவது உலகத்துல நம்ம பார்க்கும் போது ரெண்டு கிளாஸ் இருக்காங்க. ஒன்னு பூமிக்குரிய பிரபுக்களாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம், இன்னொன்று நம்ம பார்க்கும் போது பரலோகத்தினுடைய பிரபுக்களாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம். அப்ப பூமிக்குரிய பிரபுக்களாக இருக்கிறாங்க யாரு? முற்பிதாக்கள். சோ முற்பிதாக்கள் கூட எப்படி இருக்கிறாங்க? ஆமா பாருங்க, நீதிமான்களாக இருக்கிறாங்க. சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம், தேவன் அவங்களை கூட நீதிமான்கள் என்று அவங்க சொல்லியிருக்கிறாரு. எப்படி, எந்த அடிப்படையில் என்று நாம் பார்க்கும்போது நம்ம எபிரேயர் நம்ம வாசிக்கிறோம், நம்ம பார்க்கிறோம் அந்தபடியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி என்றால் பழைய ஏற்பாடு காலத்து முற்பிதாக்கள் அவங்க எவ்விதமாக நீதிமன்றங்கள் ஆனாங்க என்று பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற விசுவாசத்தினால, தேவனுடைய வார்த்தை மேல இருக்கிற விசுவாசத்தினால நீதிமன்றங்கள் ஆனாங்க. ஆனா இந்த காரியத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் சகோதர சகோதரிகளே, இது வந்து ஒரு பாதிதான். இந்த நீதிமானாக்கப்படுதல் வந்து இது ஒரு பாதிதான். இதனுடைய முழுமை எங்க அவங்க பெறுவாங்க அப்படின்னா, ஆயிரம் ஆண்டு அரசாட்சியில ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட பின்பு, ஆண்டவரை விசுவாசித்து இயேசு என்னுடைய ரட்சகர், இயேசு எனக்காக மரிச்சாரு என்ற விசுவாசத்தை அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகுதான் முழுமையான இந்த ஒரு நீதிமான் நிலைமையை, பரிபூர்ண நிலைமையை அவங்க பெற முடியும். சார் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அதே போல இந்த சுவிசேஷ யுகத்துல நம்ம பார்க்கிறோம், சுவிசேஷ யுகத்துல நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம சபை இருக்கோம் சார், நம்ம சபை கூட நம்மளை கூட தேவன் என்ன செஞ்சிருக்காரு? நீதிமான்களாக செஞ்சிருக்கிறாரு. அப்ப நம்ம கூட எப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம்? விசுவாசனாலே இல்லைங்களா? விசுவாசனாலே, விசுவாசனாலே எப்படிப்பட்ட விசுவாசம்? மகப்பரிசுத்தமான விசுவாசம் ரெண்டாவது இருக்குதுங்க. ஆண்டவர் எனக்காக மரிச்சாரு இல்லைங்களா? ஆமா, ஆண்டவர் என்ன ஆயிட்டாரு எனக்காக? சிறுமையில மறிச்சாரு, என்னுடைய பாவங்களுக்காக மறிச்சாரு என்ற விசுவாசம், அதுதான் முதல்ல இருக்குது. இந்த விசுவாசனாலதான் என்ன இருக்கிறோம், நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகள் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நம்ம பாக்குறோம். அப்போ நீதிமான்களாக மாத்திரமல்ல இந்த விசுவாசனால சபை, நீதிமான்களாக மாத்திரம் உயர்த்தப்பட்டதும் அல்லாமல் அதையும் தாண்டி, அதுக்கும் அப்பாற்பட்டு ஒரு பெரிய சிலாக்கியம் என்ன சலாக்கிய கொடுத்திருக்காருன்னா, என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்கின்ற அந்தஸ்து இந்த விசுவாசனால இன்றைக்கு நம்ம சபை நம்ம பெற்றிருக்கிறோம். யோவான் 1:12.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அப்ப பாத்தீங்களா, அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ. அப்போ ஆண்டவராக இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்ற விசுவாசம் உடையவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவங்களுக்கு என்ன கொடுத்திருக்காரு? அதிகாரத்தை அங்க கொடுத்திருக்காரு பாத்தீங்களா. அப்போ நமக்கு பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஒரு நீதிமான் நிலைமை, அதுக்கு அப்பாற்பட்டு ஒரு விசேஷமான நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை ஒரு அந்த புத்திர சுகாரத்தை நமக்கு தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா கொடுத்திருக்காரு. சோ இப்படி நம்ம பார்க்கும்போது அப்போ சபை அந்த விசுவாசனால நீதிமான்களா இருக்கிறாங்க, அதே மாதிரி முற்பிதாக்களும் விசுவாசனால நீதிமான்கள் ஆகியிருக்காங்க, அதே மாதிரி உலக ஜனங்களும் விசுவாசனால நீதிமான்கள் ஆக போறாங்க இல்லைங்களா நம்ம பார்க்கும்போது. அப்போ சகோதர சகோதரிகளே, எல்லாரும் நம்ம பார்க்கிறோம் விசுவாசனாலே நீதிமான்கள் ஆக போறாங்க. அப்போ அந்த ஒரே விசுவாசம் எதுன்னு பார்க்கும்போது இயேசு எனக்காக மரிச்சாருங்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் 4:12 நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலர் 4:12 நம்ம படிக்கும் போது ஒரு வசனத்தை நீங்க அருமையான வசனம் நீங்க வாசிக்கலாம்.
மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.
அவ பாருங்க, அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ரொம்ப பாருங்க, அப்ப யார் அவரு? ஆமா, இயேசு இல்லைங்களா? அவரால் என்று வேற ஒருவராலும், இயேசுங்கிற நாமத்தினால என்ன இருக்குது நமக்கு? எல்லாருக்கும் ரட்சிப்பு இருக்குது. வானத்தின் கீழங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேற எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அப்படி என்றால் இயேசு, இயேசுனா ரட்சகர், என்னுடைய ரட்சகர் இயேசு எனக்காக மரிச்சாரு. அவருடைய மரணத்தினால இன்னைக்கு நான் நீதிமானா இருக்கிறேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது. இந்த விசுவாசம் இருக்கணும், இது எல்லாருக்கும். இந்த விசுவாசம் யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள் நீதிமன்றங்களாக இருக்காங்க. சோ ரொம்ப அருமையான காரியம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நீதிமன்றங்களாக ஆகிட்டாங்கன்னா சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், நீதிமன்றங்களாக ஆயிட்டாங்கன்னா நீதிமன்றங்களுடைய பரிசனம் தெரியுங்களா? நீதிமன்றங்கள் எதுக்கு பாத்திரவான்களாக இருக்காங்க தெரியுங்களா? நீதிமன்றங்கள் எதுக்கு பாத்திரவான்களா இருக்காங்க பாத்தீங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப நீதிமன்றங்கள் ஆயிட்டாங்க, இப்ப நீதிமன்றங்களுக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவர் எப்போ பாவங்களில் இருந்து நீதிமன்றம் ஆக்கப்பட்டாரோ அப்ப அந்த நீதிமான் எதுக்கு பாத்திரவானா இருக்கிறார்? அவர் ஜீவனுக்கு, நித்திய ஜீவனுக்கு அவர் பாத்திரவானா இருக்கிறார். சகோதர சகோதரி ரொம்ப அருமையாக நம்ம பார்க்கிறோம். என்றால் அப்போ இந்த விசுவாசனால உலக ஜனங்களும் நீதிமான்கள் ஆக போறாங்க அப்படின்றால் இந்த நித்திய ஜீவனை பெறுகிற வாய்ப்பில எழுந்து வர போறாங்க. அதே மாதிரி முற்பிதாக்களும் நீதிமான்களாக அங்க நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவனை பெறுகிற வாய்ப்புல அவங்களும் எழுந்து வர போறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கு சபை நாம கூட இந்த விசுவாசனால நீதிமான்களாகி நாம கூட என்ன இருக்கிறோம், என்ன ஆக போறோம்? நிதி ஜீவனுக்கு பாத்திரவான்களாக நம்போ நம்ம கூட இல போறோம் சகோதர சகோதரிகளை. அப்படி என்றால் நம்ம பார்க்கிறோம், அப்ப எல்லாரும் நம்ம பார்க்கும்போது அப்ப மனுகுலத்தில் இருக்கிற அனைவரும் நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாக வரப்போறாங்க. அதனுடைய கேடரமான வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது நித்திய ஜீவன மதிப்புலவன இருக்கிற வித்தியாசம் இருக்குது. ஆனா எல்லாருக்கும் என்ன கிடைக்க போகுதுன்னா நித்திய ஜீவன் அங்க கிடைக்க போகுது சகோதர சகோதரிகளை. அப்ப இந்த நித்திய ஜீவனை யாரு வந்து கொடுக்கிறாரு, யாரு வந்து காரணமா இருக்கிறாரு என்று பார்க்கும்போது சகோதர சகோதரி யாரு காரணமா இருக்காரு? யாரை பற்றும் விசுவாசங்கள் நீதிமன்றங்கள் ஆயிருக்கிறாங்க எல்லாரும் இல்லைங்களா? இயேசு இல்லைங்களா? இயேசுடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களானதுனால சகோதர சகோதரர் எல்லாரும் அந்த நித்திய ஜீவனை பெறக்கூடிய வாய்ப்புல தேவன் அங்க வச்சிருக்காரு. குறிப்பாக இயேசுனுடைய நாமத்தினாலதான் இருக்குது. குறிப்பாக எந்த ஒரு காரியத்தின் மேல விசுவாசம் வைக்கணும் பார்க்கும்போது எல்லா உலகத்தின் ஜனங்களுக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதனுடைய ஒரு அஸ்திபாரமா எது இருக்கு என்று பார்க்கும் போது நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரணம் இருக்குது. ஏனென்றால் அவர் எல்லாருடைய ஜனங்களுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணாரு, அவரே சுமந்து கொண்டார். நாம் பார்க்கிறோம் எல்லா ஜனங்கள் மேல இருக்கிற பாவ தண்டனையை, எல்லா ஜனங்கள் மேல இருக்கிற அந்த ஒரு என்ன அந்த ஒரு தண்டனையை அவர் என்ன பண்ணார், அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் சுமந்தார். சகோதர சகோதரிகளே, அப்ப ஆகினால எல்லாருக்கும் அந்த ஒரு உயிர்த்தெழுதலை இன்றைக்கு அவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு சகோதர சகோதரிகளே. அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு அருமையான ஒரு ஒரு காரியத்தை இங்க சொல்லியிருக்கிறாரு என்னன்னு பார்க்கும்போது, ஆண்டவர் மரணம் ஆனார். மரணமான பின்பு அவருடைய சரீரத்தை என்ன பண்ணாங்க, கொண்டு போய் கல்லறையில கொண்டு போய் இல்லைங்களா, கல்லறையில கொண்டு போய் அங்க அடக்கம் செஞ்சாங்க. அப்புறம் இவங்க நம்ம பார்க்கும்போது இந்த பரிசேயர்கள் மற்றும் சதிசேயர்கள் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன காரியம்னா, இவங்க உயிர்த்தெழுதல் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. உயிர்த்தெழுதல் அது அவங்க சரீரத்தை திருடிட்டு போறவங்க சீசர்கள் அது பொய்யான செய்தியை சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணுங்கன்னா, ரோமன் கவர்மெண்ட் அரசே நீங்க என்ன பண்ணுங்க, ஆமா அவருடைய கல்லறை என்ன பண்ணுங்க, கல்லறையை மூடி அந்த கல்லறைக்கு என்ன பண்ணுங்க, ஒரு சீல் வைங்க அப்படின்னாரு. கல்லறையை மூடி கல்லறைக்கு ஒரு சீல் வைங்க அப்படின்னு. அப்ப சீல் வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம், அதை யாரும் திறக்க முடியாதுன்னு அர்த்தம் சகோதர சகோதரிகளே. அப்படின்றால் எதை குறிச்சு அது ஒரு அடையாளமா இருக்கின்றால் சகோதர சகோதரிகளே, அது எதுக்கு வைக்கப்பட்ட சீல் அப்படின்னா, இந்த எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் மற்றும் மரணங்களுக்காக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சாரு. அப்ப எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் மரணங்களுக்கு வைக்கப்பட்ட சீல் தான் அந்த சீல். அப்ப எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் மரணங்களுக்கு சீல் வச்சாச்சுன்னா அது என்ன பண்ண முடியாதுன்னு, அது யாரு ஒருத்தரும் மறுபடியும் அதை எடுக்க முடியாது. அப்படி என்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணமே அதுக்கு சீலா போச்சு. எதுக்கு சீலா போச்சு என்று பார்க்கும்போது, எல்லா ஜனங்களுடைய பாவங்கள் மரணங்களுக்கு ஒரு சீல் வச்சுட்டாரு நமது ஆண்டவர். எதனால, அவருடைய மரணத்தினால சகோதர சகோதரி, அவருடைய மரணத்தினால சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம். அப்போ அவருடைய மரணம் எல்லா ஜனங்களுடைய பாவங்களை என்ன ஆயிடுச்சுன்னா, அது மூடி போட்டது. நம்ம அருமையாக அந்த காரியத்தை சொல்லியிருக்காரு. சோ அப்ப நம்ம பார்க்கும்போது அவருடைய மரணம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. கர்த்தர் இயேசுனுடைய மரணம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏனென்றால் எல்லா ஜனங்களுடைய பாவம் மற்றும் மரணத்தை அவரு சகோதர சகோதரிகளை சுமந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் அங்க வச்சிருக்காரு. நீங்க சில வசனங்களை நீங்க வாசிக்கலாம், ரோமர் 5:10. அப்ப சொல்லாரு, நாம் பாவிகளாக இருக்கீர்கள், அவருடைய மரணத்தினாலே நாம் என்ன இருக்கிறீங்களா, தேவனிடத்தில் ஒப்புரவாக்கப்பட்டோமே ஆனால் இல்லைங்களா. ஏன் ஏன் அந்த ஒரு ஒப்புரவு? நம்ம தேவனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம் ரொம்ப நாளா சகோதர சகோதரிகளே. ஆதாம் ரொம்ப தூரமா போயிட்டாரு, வார்த்தைகளை கீழ்படியாம போயிட்டாரு. இப்போ அவருடைய மரணத்தினாலே இப்ப அந்த பாவம் என்ன ஆயிடுச்சு, பாவத்தை ஆண்டவர் இயேசு எடுத்துட்டாரு, அவருடைய மரணத்தினால எடுத்துட்டாரு. அதனால அப்போ தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் இருந்த அந்த ஒரு பிரிவு என்ன இருக்குதுன்னா, இன்னைக்கு கர்த்தர் அந்த பிரிவை எடுத்திருக்கிறாரு சகோதர சகோதரிகள் எடுத்திருக்கிறாரு. அப்போ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குன்னா, அந்த ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. இந்த உறவு எங்க வரப்போகுதுன்னா, நிறைவேற போகுது 1000 ஆண்டு அரசாட்சியில. இந்த ஒரு பலனை முதன் முதலாக அனுபவிக்கிறவங்க யாருன்னா, அதான் இங்க பேசிக்கிறார். இந்த பலனை முதன் முதலாக அனுபவிக்கிறவங்க யாருன்னா சபை. அதனாலதான் சொல்றாரு அங்க, அப்போ ஒப்புரவு ஆக்கப்பட்டால் அந்த வசனம் வாசிங்க, ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இது நம்ம பின்னாடி நம்ம இது குறித்து நம்ம விளக்கமா பார்க்க போகிறோம். அடுத்து இன்னொரு வசனம் நம்ம ஏசாயா 53:6 மற்றும் 5.
நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விளப்பினார், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டப்படும் வாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தரவுகளால் குணமாகிறோம்.
அப்ப பாருங்க, அவரும் பாருங்க, சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினை அவர் மேல வந்தது, அவருடைய தலம்புகளால என்ன இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம குணமாயிருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய பாரங்களை பாவங்களை என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த சிலுவை மேல என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் சுமந்து அவர் முடிச்சிட்டாரு. அவர் தம்முடைய மரணத்தினால சகோதர சகோதரிகள் அந்த காரியங்கள் எல்லாம் அவர் சுமந்து முடிச்சாரு என்று நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருமையான வசனம், 1 Corinthians 6:20. நீங்கள் கொல்லப்பட்டீர்களே சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும் போது இது கிரையோ என்ன குறிக்குதுங்க, விலை இல்லைங்களா. கிரையோ என்ன குறிக்குதுன்னா பிரைஸ், பிரைஸ் விலை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருங்களா, நம்ம விலை கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு, வாங்கி இருக்கிறாரு சகோதர சகோதரிகளே. என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்காரு ஆண்டவர் நம்மளே, என்ன விலை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு, இல்ல ஆன்டி லூட்டா நம்ம பார்க்கிறோம், என்ன விலை கொடுத்து கர்த்தர் நம்மளை வந்து மீட்டு இருக்கிறாரு என்று பார்க்கும் போது சார் விலை என்ன ஞாபகம் வரும் நமக்கு, என்ன விலை பிரதர் குடிக்கீங்க, என்ன சார் விலை உங்களுக்கு, 10 லட்சம், 10 கோடி, 50 கோடி இல்லைங்களா தானே. என்ன விலை கொடுத்து கர்த்தர் நம்மளை மீட்டு இருக்கிறாரு, 10 கோடி, 500 கோடி, கோடி கோடி, இல்ல ஒரு ஒரு 1000 பவுன் தங்கம் இல்லைங்களா. என்ன விலை கொடுத்திருக்காரு பாருங்க, பேதர் சொல்றாரு 1 Peter 1:18-19.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையும் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்
சொல்றாரு பாருங்க. பாருங்க எப்படி நீங்கள் மீட்கப்படுவது வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல. கர்த்தர் வந்து விலை கொடுத்தது வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணல, பணமும் குடுக்கல. என்ன விலை கொடுத்திருக்காரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் என்ன இருக்கிறீங்க, மீட்கப்பட்டீர்கள் சகோதர சகோதரிகளே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்து நம்மளை விலைக்கு வாங்கியிருக்காரு இல்லைங்களா, ரத்தத்தை கொடுத்து ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிருக்காரு, நம்மளை விலை கொடுத்து அவர் வாங்கியிருக்காரு சகோதர சகோதரிகளை. உண்மையாலுமே நம்ம பார்க்கும் போது இது கண்டிப்பா நம்ம பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில சகோதர சகோதரிகளே ரத்தம் சிந்துதல் ஆகியிருக்கு. குறிப்பாக எங்கிருந்து ரத்தம் சிந்தறக்க ஆரம்பிச்சிச்சு, நான் சொல்றது லிட்டரலா சார் நேரடியாக இங்கிருந்து அவர் ரத்தம் சிந்ததற்கு ஆரம்பிச்சு என்று பார்க்கும்போது நம்ம பார்க்கணும் கெசமேல இல்லைங்களா சார், கெசமேல இருந்து அந்த ரத்தம் சிந்துதல் ஆரம்பமாகி சகோதர சகோதரர் அவரு அடுத்து நம்ம பார்க்கும்போது வாரினால அடிபட்டு சவுக்கில் அடி வாங்கி அதுல ரத்தம் சிந்தி இன்னமாக அந்த ஒரு பெரிய சிலுவையை தூக்கிட்டு போனாரு. சிலுவை தூக்கிட்டு போனதன் மூலமாக அடிப்பட்ட புண்கள் அழுத்தப்பட்டு அதுல ரத்தம் சிந்தி அவர் தலை மேல ஒரு முழுகிரீடத்தை வச்சாங்க. அதன் மூலமாக என்ன இருக்கிறது, ரத்தம் அந்த சிந்தி 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 லாஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது சிலுவை மேல ரெண்டு கையை ரெண்டு கால் என்ன பண்ணாங்க, ஆடி வச்சு அடிச்சாங்க. அதுல இருந்து என்ன இருக்குது, ரத்தம் சிந்தி கடைசியில பார்க்கும்போது சிந்தி 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 என்ன பண்றாரு, எல்லா ரத்தமும் அவரு கொடுத்தாரு, சிந்திட்டாரு சகோதர சகோதரர்ல. லாஸ்ட்ல கொஞ்சம் இருந்துச்சு, அது கூட என்ன பண்றாரு, சேவகர் விழா எலும்புல குத்தி அங்க அந்த ரத்தம் ரத்தமும் தண்ணீருமாக அங்க வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது அதான் அங்க சொல்றாரு, ஆண்டவர் வந்து நம்மளை வெள்ள கொடுத்து வாங்கியிருக்காரு. எப்படின்னா அவருடைய ரத்தத்தை சிந்தி என்ன பண்ணிருக்காரு, அதான் சொல்றாரு பேதுரு, நீங்க குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்கும்போது இப்படியாக இந்த உலகத்துக்கு கர்த்தர் என்ன காட்டியிருக்காருன்னா தமது அன்பு என்னங்கறது என்ன பண்ணியிருக்காரு, அவர் அங்க காட்டியிருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது இதுல நம்ம முதலாவது நம்ம பார்க்கிறோம், அப்ப அவருடைய மரணம் ஒரு விளையாடப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் வாய்ந்த ஒரு மரணமாக அவர் ஆகி நம்மளை மீட்டிருக்காரு சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம பார்க்கும்போது இவரை குறித்து கொஞ்சம் சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இது நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சுதான், ஆனா நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணலாம். அப்போ இப்படிப்பட்ட கர்த்தர், இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை அவர் செஞ்ச கர்த்தர், அவர் இந்த மனுஷனாக வருவதற்கு முன்பாக அவர் எப்படி இருந்தாரு, அவருடைய மகிமை வந்து எப்படிப்பட்ட ஒரு மகிமையாக இருந்தது என்று நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் பரலோகத்தில். யோவான் 1:18 என்றால் பிதாவை ரொம்ப அருகாமையில கிட்ட கிட்ட தேவன் பத்தின எல்லா காரியங்களும் யாரு பாத்துருக்கிறாரு, யாரு பாத்துருக்கிறாருன்னா இவரு அவருடைய குமாரன் பாத்துருக்கிறாரு. தேவன் பத்தின எல்லா குணலட்சங்களையும் அவருடைய காரியங்களையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய பராக்கிரமத்தையும் எல்லாத்தையும் வந்து முகமுகமாக அருகாமையில் இருந்து பார்த்தவர் அறிந்தவர் யாருன்னா சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் இவர் தான் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன், ஒரே பேரான குமாரன் சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்துல நம்ம பார்க்கும்போது இவருக்கு இவருடைய சிறப்பு குறித்து நம்ம பார்க்கும் போது இன்னும் வெளிப்படுத்தல் 3:14
சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர்.
அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென், தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென். அப்ப நம்ம பார்க்கிறோம் தேவனுடைய சிருஷ்டிப்பு யார் ஆதியா இருக்கிறாரு, ஆரம்பமாக ஆரம்பமா யார் இருக்காருன்னா ஆண்டவர் தான் இருக்காரு, இயேசு தான் இருக்காரு சகோதர சகோதரர். அப்படி என்றால் நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ கோடா கோடி தூதர்கள் இருக்காங்க, நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம் எவ்வளவு கோடா கோடி தூதர்கள் இருக்காங்க, அந்த தூதர்கள் எல்லாம் சிருஷ்டித்தவர் யாரு, ஆண்டவர் தான் சிருஷ்டித்திருக்கிறாரு. எவ்வளவோ கோடா கோடி நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரங்களையும் அதனுடைய பாதைகளையும் நியமித்து அந்த காரியங்களை சிருஷ்டித்து சிருஷ்டிப்பு செய்தவர் யாருன்னா அவர் ஆண்டவராக இயேசுதான் சகோதர சகோதரர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம் கடலுக்குள்ளாக எவ்வளவு மீன்கள் இருக்குது, பாசிகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம பூமியில நம்ம பார்க்கும்போது எவ்வளவோ நம்ம பார்க்கிறோம் எவ்வளவு அருவிகள் இருக்குது, காடுகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, புல்வெளிகள் இருக்குது, மிருகங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இவைகளை சிருஷ்டித்தவர் யாரு என்று பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசுதான் சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம். எப்படி என்றால் இவருடைய மகிமை, இவர் எப்படிப்பட்டவர் சகோதர சகோதரி என்பதை நம்ம சிந்தித்து நம்ம பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளை. சரி, அதே சமயத்துல அவ்வளோ பரலோகத்துல இருக்கிற சிருஷ்டிப்புகளும் இந்த பூலோகத்தில் இருக்கிற இவ்வளவு சிருஷ்டிப்புகளும் தேவன் யாருக்காக சிருஷ்டி பண்ணார் இதெல்லாம் இல்லைங்களா, நம்ம பார்க்கிறோம் வசனம் குலோசியர் 1:15-16.
சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும்
சகலமும். அப்ப நம்ம பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற அனைத்து சிருஷ்டிப்புகளும் பூலோகத்தில் இருக்கிற அனைத்து சிருஷ்டிப்புகளும் அது யாருக்காக தேவன் சிருஷ்டி பண்ணாரு? முதலாவது அந்த சிருஷ்டிப்புகள் அனைத்துமே இவர் மூலமாக சிருஷ்டி பண்ணாரு. அதே சமயத்தில் இந்த சிருஷ்டிப்புகள் யாருக்காக சிருஷ்டி பண்ணார்னா தேவன் அவருடைய குமாரனுக்காக சிருஷ்டி பண்ணாரு சகோதர சகோதரிகளே. அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுங்களா? ஒட்டுமொத்த அண்ட சராசரத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம தாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். சகோதர சகோதரிகள், அவருக்கு அருமையான ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சல் பிரின்ஸ், அண்ட சராசரத்தினுடைய இளவரசன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அத்தனைக்கும் சொந்தக்காரர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு தான். அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிறோம், அப்படிப்பட்டவரு. அதே சமயத்தில் தேவன் எப்படிப்பட்டவர்னா நீதிபரர், எல்லாருக்கும் நீதி செய்யறவர் தேவன், நீதிபரர். அப்படிப்பட்ட நீதிபரருடைய ஒரே மகன் யாரு? இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அப்ப தேவ தூதர்கள் யாரை பத்தி தெரியும்? ஆண்டவராக இயேசு குறித்து நல்லா தெரியும். ஏன்னா அவங்களை சிருஷ்டி பண்ணவர் அவர் தான். அவ்வளவு பெரிய நீதிபரராக இருக்கிற தேவன், அவருடைய ஒரே மகன் இயேசு. அப்படிப்பட்ட நமது ஆண்டவராக இயேசு அவர் பல்லவத்தில் ஒரு நடன நடந்து போன எப்படி இருக்கும் பாருங்க. தூதர்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? மற்றக்கா இன்னும் சேரா பெண்கள், நம்ம பார்க்கும்போது கேரு பெண்கள், சேரா பெண்கள், இது விதவிதமான அதிகாரங்கள், துரைத்தனங்கள் இவங்கெல்லாம் இருக்கும். அப்ப கர்த்தர் ஒரு நடன நடந்து போனாரா நான் பரலோகத்துல? அவருடைய மகிமை எப்படிப்பட்ட மகிமையாக இருக்கும் சகோதர சகோதரிகளை? நம்ம சிந்தித்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்படிப்பட்டவர் தான் சகோதர சகோதரிகளே. இந்த மனுகுலத்துக்காக எப்படி வந்துட்டாரு? இந்த மனுகுலத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த மனுகுலத்துக்கு ஒரு அந்த ஆதாமுக்கு சரிநிகரான ஒரு பலியை செலுத்த வேண்டும். இந்த மனுகுலத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் சுமக்க வேண்டும். அது எப்படி வந்து சுமக்க வேண்டும்? ஒரு மனிதனாக வந்து சுமக்க வேண்டும். அப்போ இப்படிப்பட்டவரு பரலோகத்தினுடைய இறவரசன், அகில உலகங்களுக்கு சொந்தக்காரரு, இவரு தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்போ இவரு என்ன பண்ணிட்டாரு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கிறோம் இந்த 2000 வருஷத்துக்கு முன்பாக இங்க வந்து ஒரு மனுஷனா பிறந்தாரு. ஆமா, ஒரு பெத்லகேமில் வந்து என்ன பண்ணாரு? ஒரு மனுஷனாக பிறந்தாரு சகோதர. அப்படி என்றால் அந்த லோகோஸ் எல்லா ஒரு மகிமையும் என்ன பண்ணிட்டாரு? இப்போ அந்த எல்லா ஒரு மகிமையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? அவர் விட்டுட்டு வந்தாரு சகோதர சகோதரிகளே. அந்த லோகோஸ் எல்லாவுடைய மகிமையை அவர் விட்டுட்டு ஒரு நம்ம பார்க்கும் போது ஒரு பரிபூர்ண ஒரு மனிதனாக, மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக சகோதர சகோதரிகள் இந்த பூமியில அவர் பிறந்தாரு. என்ன என்ன ஒரு விசேஷம்னா சகோதர சகோதரிகளை, கர்த்தருடைய வாழ்க்கையில அதாவது எந்த அளவுக்கு உச்சகட்ட ஒரு ரிச், உச்சகட்ட நிலைமையில ஒரு ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு வச்சிருந்தாரோ, பூமியில வரும்போது எந்த அளவுக்கு தரித்திரத்தை இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிறார் பாருங்க. அதான் கர்த்தருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவன், அவ்வளவு பெரிய தேவனுடைய ஒரே பேரான மகன், பரலோகத்துடைய சொந்தக்காரர், எல்லாத்தையும் சொந்தக்காரர் அவர் தான். அவர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் ஒரு நம்ம பார்க்கும்போது அங்க பிதாவாகிய தேவனுடைய மகன் இங்க வந்து பூமியில வந்து பிறக்கும் போது சகோதர சகோதரிகள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. அதான் நம்ம வசனம் நீங்க நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம வாசிக்கலாம். 2 Corinthians 8:9. சொல்றாரு நாம் தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு நம் நிமித்தமாக அவர் என்ன ஆனாருங்களா? தரித்திரர் ஆயிருக்கிறார். எப்படி தரித்திரர் ஆனாரு என்று குறிச்சு நம்ம காரியங்கள் பார்க்கும் போது சகோதர சகோதரர்களே, அவருடைய தரித்திரம் அது ரொம்ப உச்சக்கட்டத்தை அங்க எட்டியிருக்குது. அங்க எப்படி உச்சக்கட்டத்துல அந்த ஒரு ஐஸ்வர்யத்தில் இருந்தாரோ, இந்த பூமியில வரும்போது அவருடைய தரித்திரம் ரொம்ப உச்சக்கட்டத்துக்கு அவர் எடுத்திருக்காரு சகோதர சகோதரர். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது அவருடைய பிறப்பு, நம்ம பார்க்கும்போது பிறப்பு எங்கதான் நடந்தது? அதான் பாருங்க, நானும் நீங்களும் ஒரு நல்ல ஒரு வீட்லயோ ஒரு ஹாஸ்பிட்டல்லயோ பிறந்திருக்கோம். ஆனா கர்த்தர் எங்க தெரியல பிறந்தாரு? இல்ல ஒரு சாதாரண ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு இடத்துல சகோதர சகோதரர் கர்த்தருடைய பிறப்பு அங்க நடந்திருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் பரிபூர்ண மனுஷன் சகோதர சகோதரிகளே. கர்த்தர் வந்து ஒரு பரிபூர்ண மனுஷன். அப்ப அந்த பரிபூர்ண மனுஷனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் அவருக்கு என்ன ஆகல, கிடைக்கல. நம்ம பார்க்கும்போது அவருடைய சாப்பாடுல இருந்து, சுற்றுப்புற சூழ்நிலைகள்ல இருந்து, இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது எல்லா விஷயங்களிலும் அவருக்கு ஏற்ற சூழ்நிலைகளை அவருக்கு அமையல நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அவருக்கு அமையல நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்கும்போது பாருங்க, ஒரு காரியம் நம்ம பார்க்கும்போது ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு என்ன தேவன் வந்து அந்த ஒரு அதிகாரத்தை தந்திருந்தாருனா, நம்ம சங்கீதம் எட்டுல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் எட்டு ஆறுல இருந்து எட்டு வரைக்கும். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினார். அப்படி என்றால் ஒரு பரிபூர்ண மனுஷனுக்கு இந்த பூமி அவருக்கு சொந்தம், பூமி அவருக்கு சொந்தம். அதுபடிப்பட்ட அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா நம்ம பார்க்கிறோம், அது கர்த்தருக்கு இருக்குது. அப்படின்னா பரிபூர்ண மனுஷனுக்கு இருக்கு. இது பரிபூர்ண மனுஷனா வந்ததுனால மாத்திரம் இந்த அதிகாரம் இல்ல, ஆல்ரெடி இந்த அதிகாரத்துக்கு சொந்தக்காரர் இவரும். ஏன்னா நம்ம பல்லவத்துல யாருக்கு சிருஷ்டி பண்ணிருக்கிறார், இது அவருக்கு தான். சகோதர சகோதரிகளை நம்ம பாருங்க. அப்படி இருக்கும் போது அப்ப நம்ம பாருங்க, அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? ஆண்டவராய் இயேசு. இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த பூமிக்கு சொந்தக்காரர் யாரு? அவர் பரிபூர்ண மனுஷனால வந்ததுனால மாத்திரம் சொந்தம் இல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கும்போது இந்த பூமி யாருக்கு சொந்தம்? யாருக்காக படைக்கப்பட்டதுன்னா அவருக்காக தான். அப்ப நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவர் தான், இந்த பூமிக்கே சொந்தக்காரர் அவர் தான், சகோதர சகோதரிக்கு. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப இன்னைக்கு நம்ம இருக்கிற ஈரோடு, இந்த ஈரோடு பட்டணத்து சொந்தக்காரர் யாரு? யாருங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த ஈரோடு பட்டணத்து சொந்தக்காரர் இயேசு தான். கோயம்புத்தூர் சிட்டிக்கு சொந்தக்காரர் இயேசு தான். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு சொந்தக்காரர் இயேசு தான், ஜப்பானுக்கு சொந்தக்காரர் இயேசு தான், ஒட்டுமொத்த உலகத்துக்கே சொந்தக்காரர் யாரு? இயேசு தான். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த ஈரோடுல ஒரு பிளாட் வாங்கணும் எவ்வளவு லட்சம் செலவாகும் கணக்கு போட்டு பார்க்கலாம், எவ்வளவு கோடி? இங்க லட்சம் இல்லைங்க, கோடி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம மெட்ராஸ் சென்ட்ரல் சிட்டியில ஒரு பிளாட் வாங்கணும் எவ்வளவு பணம் ஆகுது அப்படின்னா பாத்தீங்களா, இந்த பூமிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூ வருது பாத்தீங்களா, மனுஷனுடைய பார்வையில. இத்தனை 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 நிலத்துக்கும் சொந்தக்காரர் யாருன்னா இயேசு தான். அதே மாதிரி இந்த பூமிக்குள்ள இருக்கிறது யாருக்கு சொந்தம்? அவருக்கு தான். இப்ப நம்ம காது கையில எல்லாம் பூட்டி இருக்கிறோமே, இன்னைக்கு எல்லா பெண்கள் அணிஞ்சிருக்கிறார்கள், தங்கங்களுக்கு எல்லாம் யார் சொந்தக்காரரு? யார் சொந்தக்காரர்? அவரு தான் சகோதரர். இந்த பூமியில இருக்கிற தங்கம் வயரம் இதெல்லாம் சொந்தக்காரர் யாருன்னா அவரு தான். அவருக்காக தான், ஏன்னா அவருக்கு சொந்தம் இந்த பூமி, அவருக்கு தான் தேவன் அவருக்காக தான் கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது சகோதரர், அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா நம்ம பார்க்கும்போது அவரு நம்ம பார்க்கும் பிதாவாகி தேவனுடைய குமாரன் சகோதர சகோதரர் எப்படிப்பட்டவரு, இந்த பூமியில வந்தாரு எல்லாம் அவருக்கு தான் சொந்தம். ஆனா அவரு தரிதரம் ஆகும்போது எப்படிப்பட்ட தரிதரம் தெரியுங்களா, இவர் இத்தனைக்கு சொந்தக்காரர் அவரு, அவர் எத்தனை இடத்த வாங்கி போட்டாரு பாத்தீங்களா, எத்தனை இடத்த அவரு முதலாம் வரிகளை பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அவரு தான் சகோதர சகோதரிகள. அப்படி இருக்கும்போது எத்தனை இதெல்லாம் என்னுடைய எத்தனை இடம் வாங்கி போட்டாரு கர்த்தாரு இல்லைங்களா? வசனம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, தரிதரம் பார்க்கும்போது. தரிதரம் நீங்க பாருங்க லூக்க 9:58
அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுதலும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தடை சாய்க்க இடமில்லை
என்றார். சொல்றாரு நரிகளுக்கு குழிகள் இருக்கு, சின்ன சின்ன குழி இருக்கு உட்கார் இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடு இருக்கு, அங்க அதுவும் கூட அந்த கூடுல போய் எத்தனை இடத்துல என்ன பண்ண உட்காரும். ஆனா மனுஷகுமாரனுக்கு என்ன இல்லைங்கிறாரு, தலை சாய்க்கிற இடம் இல்லைங்கிறார் சகோதர சகோதரி. அப்படி என்றால் இத்தனைக்கும் சொந்தக்காரர் அவரு, ஆனா அவரு தலை சாய்க்கிறதுக்கு அவருக்கு சொந்தமா எந்த ஒரு இடத்தையும் அவர் என்ன பண்ணலீங்க, அவர் எடுக்கல சகோதர சகோதரி. அவருடைய தரிதரம் எப்படிப்பட்ட தரிதரம் ஆயிருக்காரு நம்ம பாருங்க, சிந்தித்து பார்க்கலாம் சகோதர சகோதரி. இன்னைக்கு தேவனுடைய கிருபையில உங்களுக்கு எனக்கு சின்ன சின்ன வீடாது இருக்குது, தேவனுக்கு சுதந்திரம். ஆனா கர்த்தர் அது கூட என்ன பண்ணல, அவர் எடுக்கல சகோதர சகோதரி. அவ்வளவு தரிதரம் அவரு, அவர் தரிதரங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா அவரை தியாகம் பண்ணிருக்கிறாரு. அதான் நம்ம பாருங்க கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவ்வளவு விஷயத்த அவ்வளவு காரியங்களே அவரு சொந்தக்காரர் அவரு, அவ்வளவு காரியங்கள் என்ன பண்ணிருக்கிறாரு, அதை தியாகம் பண்ணிருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே அங்க நம்ம பார்க்கிறோம், இப்படி எல்லாம் வந்தாரு கர்த்தரு சகோதர சகோதரிகளே, எவ்வளவு தியாகம் பண்ணி அந்த தரித்திரத்தை அவர் எடுத்தாரு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு பெரிய பல்லவ வாய்ப்பை கொண்டு போய் யாருக்கு சொன்னாரு, முதன் முதல்ல யூதர்களுக்கு சொன்னாரு. அவ்வளவு பல்லவ வாய்ப்பு எடுத்துட்டு போய் யூதர்களுக்கு சொன்னாரு. யூதர்கள் இந்த பல்லவ வாய்ப்பை சொல்லும் போது யூதர்கள் என்ன தெரியல பண்ணாங்க இல்லைங்களா, யோவான்
11:11
அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், ஆனா அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன பண்ணலாம், அவர் ஏற்றுக்கொள்ளல. நமக்கு சிந்திச்சு பாருங்க, அப்போ இன்னைக்கு வந்து நீங்க முன்னாடி நின்று இந்த சப்ஜெக்ட் வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்க அப்படின்னு திரும்பிட்டு பாத்தீங்கன்னா எப்படி நான் பேச முடியும் உங்களுக்கு? இல்ல ஒரு பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கிறீங்க, முகம் சொல்லிக்கிறீங்க, அப்படியெல்லாம் இருந்தா நான் எப்படி பண்ண முடியும் சகோதர சகோதரிகளே? அது மட்டும் இல்ல, நான் கொண்டு வந்திருக்கிறது பெரிய ஒரு ஒரு சத்தியம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க அந்த மாதிரி பண்ணும் போது எப்படி இருந்திருக்கு இருக்கும் சரிங்களா? கர்த்தருக்கு அப்படிதான் இதை விட பல மடங்கு நடந்ததுங்க. நான் பாட்டேன் அவ்வளவு பெரிய பரலோக ஆசீர்வாதத்தை கொண்டு போய் யூதர்களுக்கு சொன்னா யூதர்கள் எப்படி இருந்தாங்க? எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம்? எப்படி வந்து அவரை வந்து என்ன அட்டாக் பண்ணலாம்? எப்படி வந்து அவர் மேல பழிகளை சுமத்தி அவரை வந்து குற்றவாளியாக சுமத்தலாம்? இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவர் தமக்கு சொந்தமானதுனால வந்தார், ஆனா அவருக்கு சொந்தமானவர்களோ அவர் ஏற்றுக்கொள்ள அப்படின்றால் அவர் இந்த எவ்வளவு பரலோக வாய்ப்பு பாருங்க. மனுஷன் நம்ம விழுந்து போன மனுஷனா இருந்தா என்ன என்ன ஆயிருக்கும் இல்லைங்களா? சுபாவம் இவ்வளவு தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்ன இவ்வளவு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு என்ன இருக்கும் சகோதர சகோதரிகளே? ஆனா கர்த்தர் என்ன பண்ணலங்க? ஒன்னும் பண்ணல சகோதர சகோதரி. எவ்வளவு பெரிய பல்லோக வாய்ப்பு எடுத்துட்டு வந்து சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு காலத்துல அவ்வளவு முற்பிதாக்களை வழிநடத்தவங்க யாரு யாருங்க? கோழிதன் குஞ்சுகளை சுமக்கும் விதமாக உங்களை சுமந்து தூக்கிட்டு வந்தாரு. தேவன் தான் செஞ்சாரு, ஆனா யார் மூலமா செஞ்சாரு? அந்த தூக்கி தூக்கி சுமந்து வழிநடத்தி வந்தது யாரு வந்தாரு? இவரு தாங்க சகோதர சகோதரர். இப்படி எல்லாம் வந்தவரு இப்ப இப்போ அந்த அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் போது இவ்வளவு பெரிய பரலோக வாய்ப்பு அங்க பேசும் போது அவங்க முக சொல்லிக்கிறாங்க பாத்தீங்களா? அதான் தமக்கு சொந்தமானதுனால வந்தாரு, அம்மா தனக்கு சொந்தமானவர்களோ ஏற்றுக்கொள்ள அப்படின்னா அவருடைய ஊழியத்தினுடைய ஆரம்பமே ரொம்ப ஒரு கஷ்டத்துல என்ன பண்ணாரு அந்த ஆரம்பம் விரிஞ்சு சகோதர சகோதரர். எவ்வளவு மனக வருத்தங்கள் அவருக்குள்ள இருந்திருக்குது சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படியாக அவருடைய ஊழியத்தை அவரு ஆரம்பம் செய்து சகோதர சகோதரிகளே நம்ம பார்க்கிறோம். அது மூன்றரை வருடங்கள் அவரு போக 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 எத்தனையோ பிரச்சனைகளே இல்லைங்களா, எத்தனையோ அவமானங்களே, எத்தனையோ கஷ்டங்களே இந்த யூதர்கள் என்ன பண்ணிருக்காங்க? கர்த்தருக்கு அங்க செஞ்சாரு. இதுல உச்சக்கட்டம் தான் எங்க நம்ம பார்க்கிறோம். உச்சக்கட்டம் தான் நம்ம பார்க்கும்போது நம்ம கல்வாரி சிலுவை. அப்ப நம்ம பார்க்கும்போது இப்படி எல்லாம் வந்து சகோதர சகோதரி அதை பாருங்க, பரலோகத்தில் எவ்வளவு உச்சக்கட்ட ஐஸ்வர்யத்தை வச்சிருந்தாரோ பூமிக்கு வரும்போது அவ்வளவு உச்சக்கட்ட தரித்திரத்தை அவர் எடுத்திருக்காரு சகோதர சகோதரி. அவ்வளவு தியாகத்தை நமக்காக அவர் செஞ்சிருக்கிறாரு சகோதர சகோதரிகளை. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப இவருடைய மரணத்தினாலதான் சகோதர சகோதரி நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிருக்குதுன்னா அந்த மீட்பு கிடைச்சிருக்குது சகோதர சகோதரிகளே. உண்மையாலுமே நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அவருடைய மரணம் ஒரு பெரிய தியாகம் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் இந்த மனுகுலத்தை ரட்சிப்பதற்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் நமக்காக அவர் செஞ்சிருக்காரு அன்பான சகோதர சகோதரிகள். அதான் நம்ம பார்க்கிறோம். அதான் அந்த வசனம் நீங்க பாருங்க, எபிரேயர் 10:4-9 வரைக்கும். எனக்கு ஒரு சரீரத்தை என்ன செஞ்சீங்களாம் ஆயுதப்படுத்தினீர். அதுதான் நம்ம யோவான் 6:51 வசனத்துல அவர் பேசுறாரு. யோவான் 6:51 வசனத்துல அவர் அங்க சொல்றாரு வசனத்துல நான் கொடுக்கிற அப்பம் இந்த உலகத்துக்காக நான் கொடுக்கிற என்னுடைய மாம்சமே அவருடைய சரீரம். அதாங்க சொல்றாரு. அப்போ அந்த சரீரம் எதுக்காக கொடுத்தாருன்னா ஈடு பொலியாக அங்க சிலுவை மேல அங்க கொடுத்தாரு சகோதர சகோதரிகளே. சோ இவ்விதமாக மனுஷனுடைய பாவங்களை அவர் சுமந்து சகோதர சகோதரிகளே, அப்போ மனுஷனுக்கு இந்த பாவத்திலிருந்து ஒரு விமோசனத்தை கர்த்தர் இன்னைக்கு உண்டு செஞ்சு வச்சிருக்காரு அன்பான சகோதர சகோதரி. ஏனென்றால் அந்த பாருங்க, ஒரு தேவன் வந்து ஒரே ஒரு அந்த சென்டென்ஸ் தான், என்ன சென்டென்ஸ் தெரியுங்களா? இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவை. இது ஒரே வரி. இந்த கனியை புசிக்கும் நாளிலே உனக்கு என்ன வரும்? சாவு வரும். இது ஒரே வரி தான் சகோதர சகோதரிகளே. இந்த சாபத்தை எடுத்து போடுறதுக்கு யாருனாலையும் முடியல பாருங்க. ஒரே வரிதான், இந்த சாபத்தை எடுத்து போடுறதுக்கு சாவுல இருந்து விமோசனத்தை தருவதற்கு யாராவது முயற்சி பண்ணிருக்காங்களா? முயற்சி பண்ணிருக்கிறாங்க, அதனால அது அதை வெற்றி காண முடிஞ்சான். யாருனாலையும் முடியலைங்க, அதான் நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவன் சொன்னாரு ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? நீ சாகவே, இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவை, அவ்வளவுதான். ஆனா அது அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதாவாக்கி தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு வல்லமையா இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரி. அவருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை இருக்குது பாருங்க சகோதர சகோதரி. அப்ப நம்ம பாருங்க, அதே அதான் சொல்றாரு, அது நீதி. அந்த நீதியை என்ன பண்ண முடியாது, இல்ல போன போகட்டும் நான் அதை வாபஸ் அப்படியெல்லாம் செய்யறது இல்ல. அது சொன்னா அது சொன்னதுதான், அதுக்கு பரிகாரத்தை வேணா பண்ணிக்கலாம், அதுக்கு மாற்று வழியை வேணா பண்ணிக்கலாம், ஆனா அந்த நீதி நீதிதான் சொல்ற. நீ இந்த கனியை புத்திக்கும்னால நீ சாகவே சாவ, இது நீதி, இது நான் சொன்னது சொன்னதுதான் அவ்வளவுதான், அதுக்கு மாற்று வழி வேணா என்ன இருக்குது. அது கூட தேவன் தான் செஞ்சாரு, எப்படி என்றால் அவருடைய குமாரன் மூலமாக அந்த ஒரு ஈடுபலியை நமக்காக அவரு தான் சகோதர சகோதரிகள் அங்க ஏற்படுத்தி வச்சிருக்காருங்கிறது அங்க நம்ம பாக்குறோம். சோ இப்படியாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஒரு நீதிமான் ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு சகோதர சகோதரிகளை நமக்கு வச்சிருக்காரு, உலகத்துக்கூட அந்த காரியத்தை அவர் வச்சிருக்காரு. அப்ப இதை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, அது நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நமக்கு தெரியும். ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது ஆதியாகம் 3:15, லூக்கா 1:35, 1 கொரிந்தியர் 15:21 நிறைய வசனங்கள் இருக்கு. அப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப கர்த்தர் அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான், அவரை நமக்காக எல்லாத்தையும் அவர் தியாகம் செஞ்சு இப்படிப்பட்ட ஒரு தியாக மரணத்தை அவர் நமக்காக அங்க எடுத்தாரு சகோதர சகோதரிகளே. அப்ப இவரை குறித்து நம்ம பார்க்கும்போது அவ்வளவு பெரிய லோகோஸ், நம்ம பார்த்தோம் எவ்வளவு பெரிய மகிமைக்கு பாத்திரவரா இருக்கிறாரு. இப்ப பாருங்க அவர் அவ்வளவு பெரிய லோகோஸ், நீங்க பாருங்க இப்ப மனுஷனாக இயேசு பூமிக்கு வந்தாரு இல்லீங்களா, இப்ப மனுஷனாக இயேசு என்னும் பேர்ல மனுஷனாக வந்த போது இப்ப லோகோஸ்ங்கிற ஜீவி என்ன ஆயிடுச்சுப்போம், லோகோஸ்ங்கிற ஜீவி என்ன ஆயிடுச்சுப்போம், லோகோஸ்ங்கிற ஜீவி நம்ம பார்க்கிறோம் லோகோஸா இருந்தாரு, இப்ப லோகோஸா இருந்து இப்ப எங்க வந்திருக்காரு, மனுஷனாங்க ஹியூமன் ஜீசஸ் பூமிக்கு வந்தார். அப்போ அப்ப லோகோஸ் எங்க, லோகோஸ் அவ்வளவுதான் இல்ல இல்லீங்களா, அந்த லோகோஸ் தான் யாரா வந்துட்டாரு, மனுஷனாக வந்தாரு, மனுஷனாக இயேசு வந்துட்டாரு. இப்ப மனுஷனாக வந்த இயேசு சிலுவை மேல என்ன ஆயிட்டாரு, அவர் அங்க மரணமே ஆனாரு. அப்போ மரணம் ஆன பின்பு நம்ம பார்க்கும்போது அப்ப மரணம் ஆன பின்பு இப்போ ஹியூமன் ஜீசஸ் என்ன ஆனாரு, இப்போ மரணம், மரணம் ஆயிட்டாரு. அப்ப மரணமானா இந்த மரித்த இயேசு மறித்ததுதான் சகோதர சகோதரிகளே, அதை மறுபடியும் என்ன பண்ண முடியாது, அதை எடுக்க முடியாது. அப்போ கர்த்தர் இப்ப எப்படி இருக்கிறாரு, இப்ப நம்ம பார்க்கும்போது அவர் மகிமையில் இருக்கிறாரு நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்படி என்றால் அந்த மூணு ஸ்டேஜ் எப்படின்னா அதெல்லாம் விட்டுட்டாரு, லோகசா வரும்போது மனுஷனா வரும்போது லோகசா விட்டுட்டாரு, அப்போ மனுஷனா வந்தாரு, மனுஷனா வந்து மறிக்கும் போது இந்த ஒரு மரணத்தை யாருக்கு கொடுத்தாரு, விலையா ரேன்சமா யாரும் கொடுத்துட்டாருனா மனு குலத்துக்கு கொடுத்துட்டாரு. அப்போ இந்த மனுஷனா வந்தது முடிஞ்சிச்சு. இப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா சகோதர சகோதரிகளே, அவர் வந்து இன்னைக்கு புது சிருஷ்டியாக அவர் மகிமையில அவர் இருக்காரு சகோதர சகோதரிகளை அங்க நம்ம நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்ம பார்க்கும்போது வசனம் 1 பேதுரு 3:18,
கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களை நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
அப்ப நம்ம பாருங்க அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப இன்றைக்கு நம்ம கர்த்தர் பார்க்கும்போது அவர் முன்பு இருந்த ஐஸ்வர்யத்தை விட இப்ப என்ன பண்ணிக்கிறது, இன்னும் கூட கூட அவர் ஐஸ்வர்யத்தை சேர்த்து இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஏனென்றால் அவர் சிலுவை மேல என்ன இருக்கிறாரு, அவர் ஜெயிச்சிருக்காரு. நம்ம அதான் பார்க்கிறோம் அவர் மரண பரியந்தம் சிலுவின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்த்தி அவர் என்ன இருக்கிறாரு, அவர் ஓவர் கம் ஜெயிச்சிருக்காரு, ஒரு புது சிருஷ்டியாக அவர் ஜெயிச்சிருக்காரு. எப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு சந்தர்ப்பங்களிலும் அவர் தேவ சித்தத்துக்கு மீறாம தேவ சித்தத்துக்கு உட்பட்டு கீழ்பட்டு ஒரு புது சிருஷ்டியுடைய பார்வையில பார்க்கும் போது எல்லாத்தையும் அவர் என்ன இருக்கிறார், ஜெயிச்சிருக்காரு சகோதர சகோதரி. அப்ப நம்ம பார்க்கும்போது ஜெயிச்சதுனாலதான் இன்றைக்கு தேவன் அவ்வளவு பெரிய அழியாமையை இன்றைக்கு ஆசீர்வாதத்தை அவரு அங்க கொடுத்திருக்காரு என்று நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரி அவருடைய மரணம் ஒரு பெரிய நம்ம மனுக்குலத்துக்கு சகோதர சகோதரி அவருக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பெரிய காரியம். சோ அவருடைய மரணத்து மூலமா நமக்கு என்ன இருக்குது, இன்னைக்கு ரட்சிப்பு இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போ அவருடைய மரணத்தை குறித்து நிறைய காரியங்களை நம்ம இந்த ராபோஜன சமயத்துல நம்ம நிறைய தியானம் பண்ணியிருப்போம். இப்போ இங்க நம்ம பார்க்கும்போது அப்போ அவருடைய மரணத்தை குறித்து நம்ம எவ்வளவு எல்லாம் தியானம் பண்றோமோ அதே போல அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம அதிகமாக நம்ம வந்து தியானம் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு சகோதர சகோதரி. அப்ப நம்ம பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பார்க்கும்போது சோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ சில வசனங்கள் நீங்க வாசிக்கலாம் உயிர்த்தெழுதல் குறிச்சு. அப்போ சிலர்
17:11
மேலும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு, அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இந்த பூமி என்ன பண்ணுவாருங்களாம், தேவன் நீதியாக நியாய விசாரிப்பாரு. அது நிச்சயத்தை அந்த மனுஷனுடைய உயிர் தழுதினால என்ன பண்ணிருக்கிறார்களா, அந்த நிச்சயத்தை அவரு விளங்க பண்ணிருக்கிறாரு. இந்த காரியம் நம்ம பின்னாடி நம்ம விளங்க போறோம். அப்படி என்றால் கர்த்தர் இன்னைக்கு அவரு ஜெயிச்சதுனால தேவன் என்ன செஞ்சிருக்காருன்னா, இந்த மனுக்குலத்து மேல தீர்ப்பு பண்றக்கூடிய எல்லா அதிகாரத்தையும் யாரு கொடுத்திருக்காருன்னா, அவருடைய குமாரனுக்கு அவர் கொடுத்திருக்காரு. அப்போ 1000 ஆண்டு ராஜ்யத்துல நம்ம பார்க்கிறோம் அவரு நியாயாதிபதியா இருக்கிறாரு, அதே சமயத்துல சிலுவையில ஜெயிச்சதுனால அவர் ராஜாவாவும் இருக்காரு. அப்ப ராஜாவும் பிளஸ் நியாயாதிபதியாவும் பிளஸ் ஆசிரியராகவும் இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த மூன்று காரியங்களும் அவரு கர்த்தருக்கு தேவன் அந்த அதிகாரத்தை அவர் ஒப்பு கொடுத்திருக்காரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அதே சமயத்துல நம்ம பார்க்கும் போது அப்போ இந்த நம்முடைய கர்த்தருடைய மரணத்தினால எல்லா ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்களா, எல்லாருக்கும் ரட்சிப்பு அப்படின்னு உயிர் தெழுதல் கிடைக்க போகுது. இன்னைக்கு எல்லா ஜனங்களும் ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மரணத்துக்குள்ள போயிருந்தாலும் சகோதர சகோதரிகளே, அவருடைய மரணத்து மூலமாக எல்லா ஜனங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு ரட்சிப்பு. சகோதர சகோதரிகளே, ஒரு ரட்சிப்பு. அது எப்படிப்பட்ட ரட்சிப்புன்னா நம்ம பார்க்கிறோம், ஆதாம இழந்து போல அந்த ஒரு ரட்சிப்பு அவங்களுக்கு கிடைக்க போகுது. அப்ப ஆதாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இழந்து போனாரோ, அப்ப அவ்வளவு ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்க போகுதுன்னா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு அங்க கர்த்தருடைய மரணத்து மூலமாக அங்க கிடைக்க போகுது. அன்பான சகோதர சகோதரிகள், அப்ப அது குறித்து சில வசனங்களை, நல்ல அருமையான ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை, சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நீங்க முதல்ல யோவான் 5:28
இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும்.
அப்ப பாருங்க, பிரேத குழியில் இருக்கிற அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அதான் சொல்றாங்க, இதை குறித்து என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். அப்படி என்றால் ஆண்டவர் எல்லாரும் உயிரோடு என்ன பண்றாரு, ஏன்னா 1000 ஆண்டு அரசாட்சியில நம்ம பார்க்கும் போது கண்ணுக்கு தெரியுற பாகத்தில் முதலாவது அவர் செய்ய போகுது என்னன்னா எல்லாரையும் உயிரோட இழப்பணும், பிரேத குழியில் இருக்கிற அனைவரையும் உயிரோட இழப்பணும். அப்போ சில 24:15 நம்ம பார்க்கிறோம், நீதிமான்களுக்கும் அநீதிமான்களுக்கும் என்ன இருக்குதுங்களா, உயிர் தழுதல் இருக்கு இல்லீங்களா. நீதிமான்களுக்கும் இருக்கு, அநீதிமான்களுக்கும் இருக்கு. ஆதாமுக்கள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்கள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்ப எல்லா ஜனங்களுக்கும் அங்க ஒரு உயிர் தழுதலை ஆண்டவர் வச்சிருக்காரு. என்ன செய்ய போறாரு, ஆமா நம்ம இங்க நம்ம நம்ம 1 தீமோத்தேயு 2:5 6 நம்ம பார்க்கும் போது தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே,
எல்லாரையும்
எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாக கிறிஸ்து இயேசு அவரே, இதுக்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கும். அப்படி என்றால் நம்ம பார்க்கும் போது தேவனுடைய சித்தம் தான், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அதுதான் அது தெரிஞ்சுக்கணும், அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். சகோதர சொல்லப்போ எல்லா ஜனங்களும் என்ன ஆவாங்க, நிச்சயமா உயிர் தெரிந்து வந்த எல்லா ஜனங்கள் சத்தியத்தை சத்தியங்களை கற்றுக்கொள்வார்கள். அதுல முதலாவது அவங்க கத்துக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர். அப்படின்னா உயிர் தெழுந்து வந்த ஒவ்வொருத்தரும் இயேசு எனக்கு மீட்பரா இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். இயேசு எனக்கு மீட்பரா இருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு எனக்காக மரிச்சாருன்னு சொல்லுவார். அவர் இந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு எனக்காக என்ன இருக்கிறாரு, அவர் மரிச்சாரு என்று அவங்க கண்டிப்பா அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருக்கணும். சகோதர சகோதரி அத பாருங்க, அப்ப கண்டிப்பா அந்த ஒரு விசுவாசுக்குள்ள வருவாங்க. வந்த பின்பு அவங்களுக்கு சத்தியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ 2:14 நம்ம படிக்கிறோம், சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல ஆமா பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். அப்ப எல்லா ஜனங்களும் இந்த ஒரு சத்தியங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. சகோதர சகோதரிகளே, அப்புறம் அதே சமயத்துல கர்த்தர் வந்து இந்த பூமி மேல எப்படி ராஜீபார செய்யறாரு, எப்படி ராஜீபார செய்யறாரு என்று பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே, ஒரு அது நாம் பார்க்கிறோம் நீதியாக இல்லைங்களா, நீதியாக யாருக்கும் என்ன பண்ண மாட்டார் கர்த்தரே, வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு. வெளிப்படுத்தல் 2:27 அப்ப பாருங்க, அவர் இருப்பு கோளால் ஆளுவார், அவர் மண்பாண்டங்கள் போல நொறுக்கப்படுவார்கள் இல்லைங்களா. அப்படி என்ன இருப்பு கோளால் எப்படி ஆளுவாரு அப்படின்னா, ரொம்ப என்ன நம்ம பார்க்கும் போது என்னங்க இரும்பு கரம் இல்லைங்களா, இரும்பு கரம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கும்போது அங்க நீதி நியாயங்கள் ஒருபோதும் வளைக்கப்படுவதில்லை. நம்ம பார்க்கிறோம் கண்ணுக்கு தெரியுற ராஜ்யத்துல தேவனுடைய நீதி நியாயங்கள் ஒருபோதும் என்ன ஆகாது, அவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டாரு. சரி, எந்த மனுஷனும் சரியான வகையில சத்தியத்தை அறிந்து கொண்டு அவர் நீதியாக அந்த ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வந்து நடத்தணும் சகோதர சகோதரிகளை. அப்போ நீதி ஒருபோதும் அங்க வளைஞ்சு கொடுக்க மாட்டார். அதான் நம்ம பார்க்கும்போது ஆங்கிலத்துல அன்பெண்டிங் ஜஸ்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பணம் இருந்தா வளைச்சிடலாம், ஆனா 1000 வருஷத்துல அப்படி இல்ல. நீதியான ராஜ்யத்தை கர்த்தர் அங்க செய்ய போறாரு. அதே மாதிரி உயிர்த்தெழுந்த வந்த ஜனங்கள்ல அறிவு கம்மியா இருக்கிற ஜனங்களை ஏதாவது திசை கெட்டு போவாங்களா என்று பார்க்கும் போதே இல்ல. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம ஜனங்களை மோசம் போகாதபடி சாத்தார் என்ன பண்ணிருவாரு, கர்த்தர் கட்டிடுவாரு. அப்போ ஜனங்க நம்ம பார்க்கும்போது ஏசாயில் எல்லாம் பார்க்கிறோம் இல்லைங்களா, 35:8-9 எல்லாம் பார்க்கும்போது அது மட்டும்
இருக்கும்.
அந்த வழியில நடக்கிறவர்கள் பேதையரா இருந்தாலும் அவர் என்ன ஆக மாட்டாங்க, திசை கிட்டு போறது அப்படின்னா அறிவு கம்மியா இருந்தாலும் கூட அவங்க சரியானபடி சத்தியத்துல அங்க வழி நடத்துவாங்க சகோதர சகோதரிகள். ஏன்னா அந்த அளவுல அந்த ராஜ்யத்துல அந்த ஆட்சியாளர்கள் அங்க இருக்கிறாங்க, தேவன் அப்படி வச்சிருக்காரு அன்பான சகோதர சகோதரிகளை. அப்போ அதே சமயத்துல நம்ம பார்க்கும் போது இது மனுஷனுக்கு அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கான வாய்ப்பு இங்க கர்த்தர் வச்சிருக்காரு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது இப்ப கெட்டு போன பூமியில என்ன ஆகும், இப்போ நம்ம பார்க்கிறோம், இப்ப நம்ம பார்க்கும்போது 6000 வருஷமாக கெட்டு போன பூமி மீண்டுமாக ஏதனை போல ஒரு முந்தினிசி இருக்கு, அது வரணும் சகோதர சகோதரிகளே. ஒரு ஒரு தீர்க்க தரிசன வாசிங்க, ஏசாயா 35:1-2.
காண்பார்கள்
6 வசனம்.
அப்பொழுது உடவன் மானை போல் குதிப்பான், பூமியின் நாவும் கம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடவெளியில ஆறுகளும் பாய்ந்து
ஓடும். அப்ப நம்ம வனாந்தரத்தில தண்ணீர்களும் கடவெளியில ஆறுகளும் பாய்ந்து ஓடும் பார்க்கும் போது, அப்ப நம்ம பார்க்கிறோம் நம்ம எல்லாருமே எல்லா ஜனங்களும் நம்ம பார்க்கும் போது இழந்து போனதை இழந்து போனவைகளை அங்க 1000 வருஷத்துல அவங்க பெற்றுக் கொள்வாங்க. பிரதர் என்ன பிரதர் சொல்ல வரீங்க, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், என்ன பிரதர் சொல்ல வரீங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, லாஸ்ட் உங்களுக்கு ஒரு கேள்வி, நான் என்ன கேள்வி வைக்க போறேன்னா, அப்போ மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார், மரித்தோர் உயிரோடு எழுந்து வருவார்கள், எல்லாரும் சத்தியங்களை அவங்க கற்றுக்கொள்வார்கள், நீதியான ராஜ்யம் அங்க நடக்கும், பலவிதமான விசுவாச பிரமாணங்கள் கெட்டு போகத்தக்கதாக அங்க இருக்காது, அறிவில் கம்மியா இருக்கிறவங்க கூட ரட்சிப்புக்கு வழிநடத்தப்படுவார்கள், கெட்டு போன பூமியை முந்தின நிலைமையை அடையும். நம்ம பார்க்கும்போது ஊமையர் பேசுவார்கள், செவிடர் கேட்பார்கள், முடவராய் இருப்பவர்கள் மானை போல துள்ளி குதிப்பார்கள் சகோதர சகோதரிகளே. அப்போ எல்லாருக்கும் ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷமான ஒரு ராஜ்யத்தை அங்க கர்த்தர் என்ன செய்ய போறாரு, ஏற்படுத்த போறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி வைக்கிறேன்னா, இதெல்லாம் நடக்குமா இல்லைங்களா, இதெல்லாம் நடக்குமா என்று ஒரு கேள்வி வைக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் சகோதர சகோதரிகளே. அதுக்கு காரணங்கள் என்ன சொல்றீங்களா இல்லைங்களா, கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை. ஏன்னா வானம் பூமி ஒழுந்து போனாலும் என் வார்த்தையை ஒழுந்து போவதில்லை, கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை இருக்குது. இன்னொரு காரணம் என்னன்னா, அதுதான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்திருந்ததுனால இதன் நிச்சயத்தை நமக்கு தேவன் வச்சிருக்காரு. ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறதுனால இந்த நிச்சயத்தை நம்ம வச்சிருக்கிறாரு. சகோதர சகோதரே, நம்ம சிந்தித்து பாருங்க, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடந்திருக்குது. அன்பான சகோதர சகோதரிகள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன நடந்திருக்குது என்றால், நம்ம பார்க்கிறோம் தேவன் இந்த மனுகுலத்துக்காக கர்த்தர் ஈடுபலியாக கொடுத்த ஈடுபலியை தேவன் என்ன செஞ்சிட்டாருன்னா, அதை ஏற்றுக்கொண்டாரு. ஓகே குமாரன், நீங்க கொடுத்த பலி என்ன பண்றேன், நான் ஏத்துக்கிறேன். மனுக்குலத்துடைய பாவங்கள் இனிமேல் என்ன ஆயிடுச்சு, அது மன்னிக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த பனிஷ்மெண்ட், அந்த தண்டனையை யாரு வாங்கிட்டீங்க, நீங்க வாங்கிட்டீங்க. அந்த தண்டனை என்ன பண்ணிட்டீங்க, நீங்க வாங்கிட்டீங்க. அப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்கும்போது அவருடைய உயிர்த்தெழுதல் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், நம்ம பார்க்கும்போது இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை ஊர்ஜிதப்படுத்துது அவருடைய உயிர்த்தெழுதல் சகோதர சகோதரர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலனால அது நிச்சயத்தை அறிந்திருக்கிறோம். எந்த நிச்சயம், எல்லாரும் எழுந்து வருவார்கள், சத்தியங்கள் போதிக்கப்படும், இழந்து போன ஆசீர்வாதங்கள் ஜனங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரர்கள், அதுதான் நம்ம பார்க்கிறோம். இது குறித்து அப்போஸ்தலன் பவுலர்கள் ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை பேசியிருக்காரு. நம்ம பார்க்கிறோம், இங்கே பார்க்கிறோம் என்றால் 1 Corinthians 15:13-15 ரொம்ப அருமையான காரியத்தை அங்க பேசியிருக்காரு, நீங்க வாசிங்க. பார்க்கும்போது அப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே நமக்கு என்ன இருக்குதுங்களா? கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனாலே நமக்கு என்ன இருக்குதுன்னா, சகோதர சகோதரிகளே, நமக்கு மீட்பு இருக்குது, நமக்கு மீட்பு இருக்குது. அவரு உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கிறோம். நம்ம அப்போஸ்தலர் 17 அந்த வசனத்தை இப்ப நம்ம படிக்கலாம். இப்ப அந்த ஆளை நமக்கு புரியும். அப்போஸ்தலர் 17:31
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்கப்படும்.
அப்போ அந்த மரித்தோரனுடைய மனுஷனுடைய உயிர்த்தெழுதலினால அந்த நிச்சயத்தை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்ததுனால அப்போ மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது. மனுக்குலத்தினுடைய ரட்சிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குது. அவர் உயிரோடு எழுந்ததுனால எல்லாருக்கும் உயிர் தழுதல் இருக்குங்கிறத இன்னைக்கு உறுதியாக இருக்குது. சகோதர சகோதரி, அப்ப நம்ம பார்க்கும்போது அங்க அங்க சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல், அப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம மனுக்குலத்துடைய பாவங்கள் என்ன இருக்குது, மன்னிக்கப்பட்டது என்பதனுடைய உறுதி இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. சகோதர சகோதரிகள், அது ரொம்ப முக்கியம். நம்ம பாக்குறோம் அது, இது இது குறிச்சு நிழல் இருக்கு, நிழல் இது குறிச்சு ஒரு நிழல். என்ன நிழல்னு பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்துல பாவ நிவாரண நாள் வருது இல்லைங்களா? சோ பாவ நிவாரண நாள் வரும்போது பிரதான ஆசாரியன் என்ன பண்றாரு, வருடத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள் வருது. பிரதான ஆசாரியன் அந்த நாளில ரெண்டு பலி என்ன பண்ண போறாரு, ரெண்டு பலி கொடுக்க போறாரு, ரெண்டு பலி செய்ய போறாரு. அப்போ அந்த பாவ நிவாரண நாளின் பலியில அது நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டு இருப்பாங்கன்னா, எல்லாரும் இந்த இடத்துல காத்துட்டு இருப்பாங்க இல்லீங்களா, வாசலுக்கு முன்பாக சகோதர சகோதரிகளே காத்துட்டு இருப்பாங்க. எதுக்காக காத்துட்டு இருப்பாங்க தெரியுங்களா, அப்படியே பாத்துட்டு இருக்கிறாங்க வாசல், எப்ப வருவாரு எப்ப வருவாரு. அப்ப இவரு என்ன பண்ணுவாரு, பிரதான ஆசாரியன் போய் ஆடு போய் மாடு அடிச்சு பலி செலுத்துவாரு, ரத்தத்தை கொண்டு போய் தெளிப்பாரு, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாரு. அது ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் நம்ம பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி ஆடியும் ரெண்டு ஆடு கொண்டு வந்து சீட்டு போட்டு ஒரு ஆடு தள்ளி வெளியில் அனுப்பிடுவாரு, இன்னொரு ஆடு என்ன பண்ணுவாரு, அதே மாடு மாதிரியே அது அடிச்சு சகோதர சகோதரர் அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் கிருபை வாசத்து மேல தெளிச்சு அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ ஆடு கூட என்ன பண்ணுவார், அதே மாதிரி அடிச்சு அதனுடைய ரத்தத்தை கொண்டு போய் தெளிச்சிட்டு வருவார். இந்த காரியங்களால் நடக்கிற வரைக்கும் நடந்து இந்த ரெண்டு ரத்தமும் கொண்டு வந்து யாரு பிரதான ஆசிரியர் கொண்டு வருவாரு, எப்ப கொண்டு வரணும், இது கொண்டு வர்றவருக்கு என்ன ஆயிரும்னா ஒரு சாயங்காலம் ஆயிரும். சகோதர சகோதரிகளை, அது வரைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுங்களா, நம்ம பார்க்கும்போது அந்த வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பிரதான ஆசாரியன் இந்த வாசலை விட்டு வெளியில வந்தது பார்த்தாதான் உங்களுக்கு என்ன இருக்குது, அப்போ இந்த வருமுழு செஞ்ச பாவங்கள் தேவன் மன்னிச்சிட்டாரு. அப்போ அது அப்ப எவ்வளவு ஆவலா பாத்துட்டு இருப்பாங்க, ஆசாரியன் எப்ப வருவார், ஆசாரியன் எப்ப வருவார், ஆசாரியன் எப்ப வருவார். அப்ப ஆசாரியன் வந்த உடனே ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பே நடக்கும், ஏன்னா தேவன்களை பாவங்களே மன்னிச்சாரு, ஒரு வருடம் இருக்கிற பாவங்களை மன்னிச்சிட்டாரு என்ற ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். சகோதர சகோதரிகளே, அது குறிக்குது நிஜத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த ஆசாரியன் அந்த வாசலை விட்டு வெளியில் வர்றது யார் எதை அடையாளப்படுத்துதுன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உயிர் தெழுதல் தான். உயிர் தழுதல் இப்ப நம்ம பார்க்கும் போது அவர் மறித்தாரு, அதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல அவருடைய உயிர் தழுதல பார்க்கும் போது நமக்கு என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம், தேவனுடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரு. ஏன் இதோ இயேசு ரிப்பீட்டா இருப்பாருங்க, ஏன் நம்ம பார்க்கும்போது எனக்கு கொடுத்த பலியை தேவன் அங்கீகரிச்சு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. சகோதர சகோதரர் அப்படி உயிர் தழுதல் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் வந்து நம்முடைய பாவங்களை தேவன் அங்கீகரிச்சிட்டாருங்கிறது ஒரு பெரிய ஆதாரமாக அங்க நம்ம அங்க அங்க இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளை அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப நம்ம ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம் இவரு உயிர் தழுதல்னால ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல் இருக்குது இல்லைங்களா. திரும்ப கூடத்தில் காலங்களுடைய தீர்க்க தரிசனங்கள் இவரு உயிர் தழுதல்னால இன்னும் நம்ம பார்க்கும்போது அணி ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இருக்கு சகோதர சகோதரிகளே. அப்போ அந்த உயிர் தழுதல் நம்ம பார்க்கும்போது அது நிச்சயம் நமக்கு இருக்குது. அப்போ எல்லா ஜனங்களுக்கு நிச்சயமா உயிர் தழுதல் இருக்குங்களா, நிச்சயமா இருக்கு. ஏனென்றால் இயேசு அவருடைய உயிர் தழுதல் எதை அடையாளப்படுத்துதுனா எல்லா ஜனங்களுக்கும் ஆமா பாவத்திலிருந்து மன்னிப்பு, அதே சமயத்தில் இந்த மரணத்திலிருந்து ஒரு விமோசனம் இல்லைங்களா. அதான் நம்ம பாருங்க கர்த்தருடைய மரணத்தில் அவருடைய மரணம் அவருடைய உயிர் தழுதல், கர்த்தருடைய மரணம் அவருடைய உயிர் தழுதல். அப்போ எப்பவுமே மரணம் எதை குறிக்குதுன்னா ஒரு முடிவு, மரணம் எதை குறிக்குதுன்னா ஒரு முடிவு. அப்ப கர்த்தருடைய மரணம் எதுக்கு முடிவா இருக்குது, அப்ப பாத்தீங்களா பாவம் மற்றும் மரணத்துக்கு ஒரு முடிவா இருக்குது. அப்ப உயிர் தழுதல் எதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு, உயிர் தழுதல் என்ன, அதனாலதான் அவர் குழந்தை பிறக்கும் போது என்ன பண்றோம், ஒரு குழந்தை பிறக்கும் போது என்ன பண்றோம் சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா. குழந்தை பிறகு என்ன பண்றான் ஒரு அப்படின்னா ஒரு புதுசா ஒரு ஜீவன் வந்துருச்சுன்னு என்ன பண்றோம், எல்லாரும் இருந்தாங்க எனக்கு பையன் பிறந்துட்டாங்க எனக்கு பொண்ணு பிறந்துச்சுங்க சந்தோஷப்படுங்க. ஏங்க அந்த 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 ஜீவன் வெளியில வந்திருக்குதுங்கிறது சந்தோஷப்படுறோம். அப்போ நம்ம பார்க்கும்போது அப்ப அந்த உயிர் தழுதல் நம்ம தானவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதல் எதுக்கு ஆரம்பமா இருக்குதுன்னா அது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஆரம்பமாக இருக்கு. அப்ப நம்ம பார்க்கிறோம் எது நம்ம பார்க்கிறோம் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பம் எது இருக்குதுன்னா நம்ம தானவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதல். அப்போ அவருடைய மரணம் எதுக்கு முடிவா இருக்குன்னா ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவம் மற்றும் மரணத்துக்கு அது ஒரு முடிவு. அப்ப அவருடைய உயிர் தழுதல் ஒட்டுமொத்த உலக ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு அது ஒரு ஆரம்பம் சகோதர சகோதரிகளே. அப்போ அருமையாக அந்த காரியங்கள் அங்கு நமக்காக விளக்கப்பட்டிருக்குது. அப்ப கர்த்தருடைய உயிர் தழுதல பார்க்கும் போது சகோதர சகோதரிகளை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் வந்தவன்னே சொல்லலான் இருந்தேன். சரி இப்ப நான் சொல்றேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் செய்தி என்னன்னா ஆண்டவரா இயேசு என்ன இருக்கிறாரு, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடியே உயிரோட எழுந்திருக்கிறாரு சகோதர சகோதரர். அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் நம்ம தியானிக்கலாம், ரொம்ப அருமையான வசனம் ரோமர் 5:15. மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதில்லை, மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதில்லை. ரொம்ப அருமையான ஒரு காரியத்தை அங்க பேசியிருக்காரு அப்போஸ்தலர் அங்கே போலவர்கள். அப்ப சொல்றாரு மீறுதலின் பலன் நீங்க பாருங்க ஆதாம் வந்து என்ன மீறிட்டாரு அதனுடைய பலன் என்ன இருக்குது மரணம் அப்படின்னா மரணம் எல்லாருக்கும் என்ன பாவம் மற்றும் மரணம் எல்லாரும் சாகுறாங்க. அப்ப இதை குறிச்சு ஜனங்க பார்க்கும்போது என்ன பண்றாங்க, இதை குறிச்சு ஜனங்க பார்க்கும்போது இந்த பாவம் மற்றும் மரணத்தை பார்க்கும்போது என்ன பாக்குறாங்க, தேவனை ஏன் தேவனை இப்படி பண்றீங்க இல்லைங்களா, இந்த சாவை ஏன் வச்சீங்க, இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றாங்க தேவனை வந்து என்ன திட்டுறாங்க என்ன தூஷிக்கிறாங்க தேவன் மேல என்ன கோவப்படுறாங்க என்னென்ன சொல்றாங்க இல்லைங்களா, தேவனை கண்ணு இல்லையா என்ன தேவன் அப்படின்னு சொல்லி. ஆனா சகோதர சகோதரிகள் சொல்றாரு மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு, அப்ப கிருபையின் பலன் என்ன இருக்குது, அப்ப கிருபையின் பலன் என்ன இருக்குது என்று பார்க்கும் போது கிருபையின் பலன் யார் எக்கச்சக்கமா இருக்குது சகோதர சகோதரிகள். கிருபையின் பலன் அதிகமாக இருக்குது அன்பான சகோதர சகோதரே. நம்ம சிந்தித்து பாருங்க ஆதாம் தப்பு பண்ணாம இருந்திருந்தாருன்னா, ஆதாம் வந்து தப்பு பண்ணாம இருந்திருந்தாருனா ஒட்டுமொத்த மனுகுலம் இந்த என் பிளேன்லயே தான் இருப்பாங்க இல்லீங்களா. ஒட்டுமொத்த மனுகுலம் அந்த என் பிளேன் அப்படின்னா அந்த மாதிரி இல்ல, ஆனா அவங்க தப்பு பண்ணலாம் ஒரு பரிபூர்ண ஜீவன் சாப்பிடுவாங்க தூங்குவாங்க இருப்பாங்க சாப்பிடுவாங்க தூங்குவாங்க அப்ப என்ன மனுஷனாதான் இருப்பாங்க. ஆனா பாருங்க மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு. அப்போ தேவன் இந்த காரியங்களை அவங்களுக்கு அனுமதித்ததன் மூலமாக எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை மனுகுலத்துக்கு தந்திருக்கிறாரு என்பதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அதை நம்ம சிந்திச்சு பார்க்கும் போது சகோதர சகோதரிகளே இந்த மனுகுலத்திலிருந்து நம்ம பாருங்க இந்த என் பிளான்ல இருக்க வேண்டிய மனுஷனை சகோதர சகோதரிகளே மனுஷன் எங்க போயிட்டான், மீறுதலின் பலன் எங்க போயிட்டான், ஆறுக்கு போயிட்டான். இந்த என் பிளான்ல இருக்க வேண்டியவரை இப்ப நீங்க பாருங்க அவரு கற்பனையே செய்ய முடியாது என் இல்ல எல் இல்ல எங்க கொண்டு போய் வைக்கிறாரு கே கொண்டு போய் வைக்கிறாரு யாரு எத்தனை பேர் வைக்கிறாரு 144,000 பேரு. அவங்க வாழ்க்கையில சிந்திக்கவே முடியாது அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை, அவங்க நினைச்சா பாத்துக்க முடியாது அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை சகோதர சகோதரிகளே. அப்போ சொல்றாரு கன மகிமை அழியாமை, பாத்தீங்களா கன மகிமை அழியாமை. அந்த 144,000 பேருக்கு இந்த மனுகுலத்திலிருந்து ஒரு பெரிய வாய்ப்பை அங்க ஏற்படுத்தி கொடுக்க போறாரு, சகோதர சகோதரிகள் கொடுக்க போறாரு. எவ்வளவு எப்படிப்பட்ட பொருளாக ஆசீர்வாதம் பாத்தீங்களா, எங்க இருந்து யாருல இருந்து இருக்கிறாரு, எவ்வளவோ அறிவுமுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க, வல்லமையான தூதர்கள் இருக்கிறாங்க, அதுல இருந்து கூட நீ வேண்டாம், தேவன் அப்படி சித்த வைக்கல. எங்கிருந்து எடுக்கிறாரு, விழுந்து போன மனுக்குள்ளத்தில இருந்து, மனுஷனிலிருந்து எடுக்கிறாரு. அத பாருங்க சகோதர சகோதரிகளே, மனுஷனிலிருந்து எடுக்கிறாரு. அந்த பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போற 144,000 பேர் மனுஷில இருந்து வாங்க போறாங்க அந்த சீட்டு, அந்த ஆசீர்வாதம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்போது பல்லவத்தில் என்ன ஆசீர்வாதம் பாருங்க, அடுத்தது அதுக்கடுத்து பாருங்க, 144,000 பெரிய ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்புறம் திருநாள கூடம், அவங்க என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா, திருநாள கூட நம்ம லேசா நம்ம கணக்கு போட முடியாதுங்க சகோதர சகோதரிகளே. ஒண்ணு வேண்டாம், இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து ஒரு சாதாரண ஒரு கிளார்க் வேலை கிடைச்சிச்சு, எப்படி சொல்றோம் கவர்மெண்ட்ல, கவர்மெண்ட் வேலைங்க இல்லைங்களா, கவர்மெண்ட்ல எங்க வேலைங்க இல்லைங்களா, என்ன இல்ல ஒரு சாதாரண அவர் என்ன பண்ணுவாரு, அங்க போய் என்ன எழுதுவாரு இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு பியூன் வேலை கிடைச்சா கூட ஒரு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லுவாரு இல்லைங்களா. ஏன்னா கவர்மெண்ட் வேலைங்க, அப்படிப்பட்ட வேலை திரளான கூட்டம் அப்படி இல்லைங்க. அதெல்லாம் பாருங்க, அவங்க பார்க்கும்போது யூனிவர்சல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுங்க, யூனிவர்சல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பாத்தீங்களா. நம்ம பார்க்கும்போது அவ்வளவு நம்ம பாருங்கும்போது அகில உலகத்துல நம்ம பார்க்கும்போது அவங்க தேவனுடைய வேலைக்காரர்களாக ஊழியர்களாக அவங்க பணியாற்ற போறாங்க, யாரு திரளான கூட்டம். அப்ப நீங்க அவங்க எப்படிப்பட்ட வேலை செய்வாங்க பாருங்க, அவங்க நித்திய நித்திய காலமாக தேவனுடைய வேலைகளை அவங்க தானே பண்ண போறாங்க, அவங்க செய்ய போறாங்க சகோதர சகோதரிகளே. கத்ரா இயேசுவோ சபை என்ன வேலை சொல்றாங்களோ அந்த வேலையை தட்டாம என்ன பண்ண போறாங்க, அவங்க செய்ய போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு, பெரிய ஆசீர்வாதம் அது கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப திரளான கூட்டம், அப்ப இது இந்த திரளான கூட்டம் கூட எங்கிருந்து இருக்கிறாரு பாக்கும்போது, இதே விழுந்து போன மனுக்குள்ளதுல இருந்து தான் எடுக்கிறாரு சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஆசீர்வாதத்தில் எத்தனை பேர் வாங்குவாங்க பாத்தீங்களா, எத்தனை பேர் அப்போ அந்த பரலோக ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்க பிரவேசிப்பாங்க, அங்க போய் ஒரு வேலை செய்வாங்க கவர்மெண்ட் வேலை பாருங்க. அப்புறம் நம்ம பார்க்கும்போது பூமிக்கு வரலாம், பூமிக்கு வரும்போது நம்ம பார்க்கும்போது அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம் இந்த பூமியில ராஜாக்களை யாரை வைக்க போறாரு இருக்கலாம் முற்பிதாக்கள். அப்ப முற்பிதாக்கள் நம்ம பார்க்கும்போது பூமி எங்க எப்படி இருக்கிறாங்களா, பிரபுக்களாக அவங்க ஆள போறாங்க பூமியில சகோதர சகோதரிகளே. அவங்களோட அடுத்த ஸ்தானத்துல யார் இருக்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களே இருக்க போறாங்க, அவங்களையும் மேன்மையா வைக்க போறாரு. அப்புறம் நம்ம பார்க்கும்போது உலகத்தின் ஜனங்களே அவங்களும் ரொம்ப ராஜாக்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆதாம் எப்படி ராஜாவா படைச்சாரோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜனமும் ஒவ்வொரு ராஜாவாக இந்த பூமியில தேவன் வைக்க போறாரு. இங்க இந்த இழந்து போன இந்த ஆசீர்வாதம் கிடைச்சாலும் அதே ரொம்ப பெருசு அவங்களுக்கு இல்லைங்களா. இந்த ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இழந்து போனது கிடைச்சாலே நம்ம பார்க்கும்போது அதே அவங்களுக்கு ரொம்ப பெருசு, நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய ஆசீர்வாதம் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது அப்ப இப்ப நம்ம பாருங்க, ஒருவேளை ஆதம் தப்பு பண்ணாம நம்ம வச்சுக்கிட்டோம் அப்ப மனுக்குள்ள எதுல மட்டும் நின்றுப்பாங்க, என்னலயே நின்றுப்பாங்க. அப்போ ஆனா அதனாலதான் சொல்றாரு, மீறுதலின் பலன் கிருபையின் பலனுக்கு ஒப்பானதில்ல பாத்தீங்களா. அப்போ இவரு அவர் மீறுதலை அனுமதித்ததுனாலதான் தேவன் இந்த விழுந்து போன மனுக்குளத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை, ஒரு பெரிய திட்டங்களை இந்த மனுக்குளத்துக்கு என்ன பண்ணிருக்காரு, தேவன் அங்க கொடுத்திருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அங்க ரொம்ப அருமையாக அந்த வசனத்தை இன்னொரு கூட வாசிக்கலாம். மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானது அல்ல.
ஒருவனுடைய மீறுதலின் நாளே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து எனும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய்
பாத்தீங்களா. அப்போ தேவனுடைய கிருபையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துனால மூலமாக வருகிற அன்பம் அநேகர் மேல என்ன இருக்குதுங்களா, அதிக அதிகமாக அங்க பெருகி இருக்குது சகோதர சகோதரிகளே. அதனால நம்ம பார்க்கும்போது இந்த பாவம் மற்றும் மரணம் இது நம்ம கண் முன்பாக பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆனா சகோதர சகோதரிகளே, இதுக்கு பின்பாக ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த வாழ்க்கை, அந்த மனுக்குலத்துக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நம்ம அந்த டைம்ல நம்ம நின்று பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணு இல்லை. அதாங்க இந்த காரியங்கள், இந்த பாஸ்ட் கடந்து போன காரியங்கள் இதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஏனென்றால் தேவன் கொடுக்க போற ஆசீர்வாதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு, அது நிறைவாக இருக்கு, என்றென்றும் இருக்கு, அது நித்தியமாக அது இருக்க போகுது. இப்ப சகோதர சகோதரிகளே அதான் நாம் பார்க்கிறோம், இதுக்கெல்லாம் அஸ்திபாரமா இருக்கிறவர் யாரு இல்லைங்களா. அதான் சொல்றாரு, ஒரு 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 நெல் மணி செத்தால் ஒழிய, ஒரு கோதுமை மணி செத்தால் ஒழிய, அது இறந்தாதான் அநேக கோதுமைகளை முடிப்பீங்க. கர்த்தர் வந்து மறிச்சாரு, அவரு ஒரு மரணம் அநேகருக்கு என்ன கொடுத்துருக்குதுங்களா சகோதர சகோதரி. இன்னைக்கு எல்லா ஜனங்களுக்கும் அந்த ஜீவனை அங்க கொடுத்திருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம பார்க்கும்போது அவருடைய மரணம் விலையேறப்பட்ட மரணம் சகோதர சகோதரி, அதே சமயத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றதுனா ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்குது சகோதர சகோதரிகள். இப்படியாக நம்ம பார்க்கும்போது அப்போ கர்த்தருடைய மரணத்தை நம்ம பார்க்கும்போது எவ்வளவு நமக்காக தியாகமா இருக்கிறாரோ அதுல கொஞ்சம் நமக்கு என்ன அவர் பார்க்கும்போது கண்டிப்பா சகோதரர் நமக்காக மறிச்சாரு அது கண்டிப்பா இருக்குது. அதே சமயத்தில் அவருடைய உயிர் தளத்துல பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னா நமக்கு நிறைய அநேக சந்தோஷம் இருக்குது சகோதர சகோதரர். ஏனென்றால் நம்ம அந்த உயிர் தளத்துல நம்ம இன்னும் நம்ம கண்ணுல நேரில் பார்க்கல, ஆனா அப்போ சிலர் என்ன பண்ணிருக்காங்க பாத்துருக்காங்க. அப்போ சிலர் பாத்துருக்காங்க எத்தனை முறை தரிசனமா இருக்காரு கர்த்தர், 11 முறை இல்லைங்களா, 11 முறை கர்த்தர் தரிசனமா இருக்கிறாரு. அப்ப அந்த உயிர் தளத்துல பார்க்கும்போது அவங்க என்னன்னாங்க ரொம்ப சந்தோஷமானாங்க. நீங்க நம்ம என்னன்னா நம்ம எதுவுமே நம்ம பிராக்டிக்கலா பாக்கல, அதனாலதான் நம்ம அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அப்போஸ்தலர்கள் அப்படி இல்ல, என்ன பண்ணாங்க கண்ணு முன்னாடி, அதே ஆண்டவருடைய மரணத்தையும் கண்ணு முன்னாடி பார்த்தாங்க இல்லைங்களா. கண்ணு முன்னாடி பார்க்கும்போது என்ன வந்துச்சு அவங்களுக்கு, ஆண்டவருடைய மரணத்தை கண்ணு முன்பாக்க பார்க்கும்போது அவ்வளவு துக்கம் கஷ்டம் வியாபாரம் வந்துச்சு சகோதர சகோதரர். என்ன நம்ம நம்ம சுந்தர பிரதருடைய மரணத்தையே நம்ம கண்ணுல இருந்து எடுக்க முடியமாட்டேங்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கு ஒரு நம்ம அப்போ அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணிருப்பாங்க நம்ம சிந்திச்சு பாக்கணும். கர்த்தருடைய மரணத்தை இல்லைங்களா, அது எவ்வளவு ஒரு கொடூரமான மரணம், எப்படி அவ்வளவு பெரிய ராஜா இல்லைங்களா, நான் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஆண்டவர் போதகர் மாஸ்டர் இல்லைங்களா, நான் பார்க்கும்போது அவ்வளவு அற்புதங்களை பண்ணவர் கண்ணு முன்பாக அவரு கூட கூடிய 3 வருஷம் இருந்து ருசித்து பார்த்தவங்க, அந்த காரியங்கள் எல்லாம் கண்ணூரா கண்ணால பார்த்தவங்க அவருடைய மரணத்தை எப்படி அவங்க நொந்து போயிருப்பாங்க சிந்திச்சு பாக்கணும் சகோதர சகோதரர். அதனாலதான் அவருடைய மரணம் ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு சோதனையா இருந்துச்சு, ரொம்ப அவங்களுடைய நம்பிக்கைகளெல்லாம் அற்று போயிடுச்சு அந்த மரணத்துல, கர்த்தருடைய மரணத்துல அவருடைய நம்பிக்கையெல்லாம் அற்று போயிடுச்சு சகோதர சகோதரர். ஏனென்றால் அவ்வளவு துக்கம் ஆயிட்டாங்க. அப்போ கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதல் கொடுக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா அந்த 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 நம்பிக்கைகளெல்லாம் உயிர் விட்டது சகோதர சகோதரர்கள். அப்போ நம்ம பார்க்கும்போது அந்த உயிர்த்தெழுதல் பார்க்கும்போது என்னன்னாங்க அதான் நம்ம பாருங்க, இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அவரு இப்ப உயிரோட எழுந்து வராருன்னு வைங்களே, அப்ப அவர் பார்க்கும்போது எப்படி இருக்கும், எல்லாம் ஓடி போய் கட்டி பிடிச்சி உயிரோட வந்துட்டீங்களே பரவாயில்லையா இல்லைங்களா. அந்த மாதிரிதான் கர்த்தரோட உயிர்த்தெழுதல் அங்க இருந்துச்சு சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம இந்த இன்றைய நாளில இந்த பஸ்காவ நாட்களை நம்ம யார நம்ம நினைக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய மரணம் வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா அவருடைய மரணம் அவரு நான் மறிக்கலன்னா நமக்கு என்ன இல்ல நான் ரட்சிப்பு இல்ல, ஏன்னா அவருடைய மரணம் அவருடைய மரணத்தினால எல்லாருடைய பாவங்களையும் பாவ தண்டனைய அவர் சுமந்தாரு. அதே சமயத்தில் அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப விசேஷமானது, அவர் உயிரோட எழுந்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு ஒரு உறுதி இருக்குது. என்ன உறுதி, எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் கண்டிப்பா அவர் கொடுப்பார். அதனாலதான் அதுல ஒரு வார்த்தைக்கு பாயிண்ட் கொடுத்தாரு, தேவன் அவரை உயிரோட என்ன பண்ணாரு எழுப்பினாரு. அது கூட அவர் சொல்றாரு இதே போல எல்லாரும் என்ன பண்ணுவாரு கர்த்தர் மூலமாக உயிரோட எழுப்புவாருங்களா, அது அத்தாச்சிங்களா. அது அதே மாதிரி தேவன் நீ கர்த்தரை உயிரோட எழுப்பினாரு, அந்த உயிரோட எழுப்பப்பட்ட கர்த்தர் இன்னி வரைக்கும் அவர் உயிரோட இருக்கிறாரு இருக்கிறாரு இல்லைங்களா. தேவன் எழுப்பின கர்த்தர் இன்னி வரைக்கும் உயிரோட இருக்கிறாரு அவர் நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கும்போது அப்ப கர்த்தர் மூலமாக கிடைக்கக்கூடிய உயிர்த்தெழுதல் எல்லா ஜனங்களுக்கும் நித்திய நித்திய காலமா இருக்கும், நித்திய நித்திய காலமாக இருக்கும். ஏனென்றால் நம்முடைய தேவன் வந்து அவர் ஜீவன் இல்ல தேவன், ஏனென்றால் அவங்க மறித்து போனவர்களுக்கு அவரு தேவன் இல்லை சகோதர சகோதரிகளே, மறித்து போனவர்களுக்கு அவர் தேவன் இல்லை, அவர் ஜீவன் ஜீவன் உள்ளவருக்கு தேவனாக அவர் இருக்கிறாரு. அப்ப கர்த்தரை தேவன் உயிரோட எழுப்பியிருக்கிறது நிச்சயமா இருக்குது என்று சொன்னால் எல்லா ஜனங்களையும் தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவார், அவர் மூலமாக நிச்சயமா உயிரோட எழுப்புவாரு. அப்ப நிச்சயமா சகோதர சகோதரிகளே, அப்ப கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் நம்ம பார்க்கும்போது அப்ப தேவன் எல்லாரையும் கர்த்தர் மூலமா உயிரோட எழுப்புவாரு, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இருக்குது சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி தான் எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க போய் சொல்லுங்க, அக்கம் பக்கத்துல நம்முடைய நண்பர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க துக்கப்பட்டவங்க துயரப்பட்டவங்க கஷ்டப்படுறவங்க வியாதியா இருக்கிறவங்க நொந்து போனவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க போய் சொல்லுங்க, கண்டிப்பா இயேசு உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு, அருமையான ஒரு வாழ்க்கை கொடுக்க போறாரு, தேவன் அருமையான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்த போறாரு. நமக்கு இந்த இப்ப இருக்கிறதெல்லாம் இப்ப கண்ணுல பாக்குறதெல்லாம் வந்து இது நிரந்தரம் இல்ல சகோதர சகோதரிகளை, இதெல்லாம் சீக்கிரம் போயிரும், ஆனா தேவன் அழியாத ஒரு நித்திய ஆசீர்வாதத்தை அங்க வச்சிருக்காரு என்று அங்க சொல்ல சொல்றாரு. அதான் ஏசாயா 61:1
சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம்.
அப்ப போதுங்க இது யாருக்குன்னா இது சபைக்கே இருக்குது, இந்த தீர்க்க தரிசனம் தலை அது முதல்ல செஞ்சாரு, அப்புறம் யார் செய்யணும் சபையை இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அப்போ நம்ம கண்டிப்பா ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறிச்சும் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த காரியங்களை குறிச்சு நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு மற்றவங்களை விட்னஸ் பண்ணும். அதே சமயத்தில் இந்த காரியங்களை நாமளும் உணர்ந்து என்ன பண்ணும் கண்டிப்பா அதை குறிச்சு நம்ம சந்தோஷப்படவர்களாக நம்ம இருக்கோம். பொறுமையாக கேட்டவங்க அனைவரையும் தேவன் தம் ஆசீர்வதிப்பார்கள்.